मात्रम् ज्ञान वैराग्य भूषणम् श्रीमद् वेंकटनाथार्यम् वंदे वेदांत देशिकम् लक्ष्मीनाथ समारंभम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म मद्गुरोर्भगवधोऽस्य धयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रबध्ये भूतं शरश्च महदाह्वयभक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखर भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं वरं वसुदेवसुतं देवम् பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இருந்தவன் பல்கலையோர் தாம் மண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களில் பற்பமணத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிராவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும் எப்பொழுதும் எதிராகன் வடிவழகு என் இதயத்துலகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத் சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வ புண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சாத்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜ ராமானுஜ ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமையே புகுவதுவே பயனென்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழிசூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே கண்ணினுள் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்ன பணில் நன்னி தென் குருகூர் நம்பி என்றக்கார் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கே நாவினால் நவிற்று இன்பமீதினேன் மேவினேன் அவன் பொன்னடி மேமையில் தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் க கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவன் ஊர் வினவி திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத்திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் மின்வளமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேரூ எம்பாவா ஜெய் போலோ பாரத் மாதா கீ ஜெய் போலோ இந்து மாதா கீ ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீ ஜெய் போலோ பாண்டுரங்க பகவான் கீ குண்டலீகவரதாரி வீகல புண்டலீக சாரீகா பக்த நாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ர நாகி விட்டோபா சாரீகா தெய்வ நாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு இடங்களில் ஏதோ ஒரு காரணம் கொண்டு ஆவிர்பவிச்சு சம்சாரத்திலே வாழ்ந்துண்டு கிடக்கிற நம்மளை கைதூக்கி அழகா தன்னுடைய ஆனந்தமயமான லோகத்தில் வாழ வைக்கிறான். இந்த உலகத்தில் பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது, நமக்கு பெருசாக காரணம் ஒன்றும் புரியலை. எது சரி எது தவறுன்னு ஒரு தீர்மானத்துக்கு வர முடியலை. ஆரம்ப காலகட்டங்களில் சரின்னு தோணின விஷயங்கள் கொஞ்ச காலம் கழித்து தவறோ அப்படின்னு ஒரு தோணல் வந்துடுறது. தவறுன்னு நினைச்ச விஷயங்கள் சரிதானும் அப்படின்னு அபிப்பிராயம் வந்துடுறது. மோசமானவர்கள்னு நாம் நினைக்கிறவர்களை பின்னாடி நாமே நல்லவர்கள் அப்படின்னு ஒத்துக்கொள்கிறோம். நல்லவர்கள்னு நாம் கொண்டாடினவர்களை பின்னாடி காலத்தில் சீச்சி இவா ரொம்ப மோசமானவர்கள் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறோம். இப்படி பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு ஸ்திர புத்தி இல்லை நமக்கு. இப்படி ஒவ்வொரு நாளும் அவசியத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி மனிதர்களையும் வாழ்க்கையையும் நாம் அர்த்தம் பண்ணிக்கிறோம். எது எப்படியோ வாழ்க்கை ஓடிட்டுருக்கு, ஒவ்வொரு நாளும் ஓடுறது. சரியோ தப்போ வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் ஒரு மனசாந்தி தேடுறோம். நிறைய விஷயங்களுக்கு ஆசைப்படுறோம், நிறைய முயற்சி பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் அடையிறோம், அதற்கான ஒரு உத்வேகம் இருக்குது. இப்படி நிறைய நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் சம்பாத்தியம், ஒரு பக்கம் செலவு, ஒரு பக்கம் சொத்து சேர்க்கறது, ஒரு பக்கம் கல்யாணம் காட்சி, இன்னொரு பக்கம் வியாதி மரணம் ஜனனம், இப்படி எல்லாம் கலந்து கலந்து போயின்ட்டுருக்கு வாழ்க்கையில். வெயில் மழை இதுக்கு நடுவில் ஒரு சாந்தியை தேடுறோம். எல்லாருமே மனசு சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு. உலகத்தில் யாருமே தான் வீணாக போகணும், நான் அழிஞ்சு போகணும், தான் நாசமாக போகணும்னு நினைக்கிறதே கிடையாது. அது கொடூரமான புலியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு தீவிரவாதியாக கூட இருக்கட்டும், தான் வீணாக போகணும்னு அவன் நினைக்கிறது கிடையாது. யாருமே தான் வீணாக போனால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறதே கிடையாது. எந்த ஜீவனுக்கும் அந்த தோணலே வராது. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பகவான் இருக்க. அப்போ வாழணுன்றது கோட்பாடு, வாழ்ந்தே ஆகணுன்ற அவசியம் இருக்கு. இந்த வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேண்டியிருக்கு, ஒரு சமாதானம். நம்ம நிகழ்ச்சிகள் இப்படி நடக்கணும் அப்படி நடக்க வேண்டான்னு எதிர்பார்க்கறத விட என்ன வந்தாலும் மனசு ஒரே ரீதியில் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடுறது. இந்த மனசு ஒரே ரீதியில் இருக்கிறதுக்கு சுலபமான வழி பக்தி. அதுதான் நம்முடைய ஹிந்து தர்மத்தினுடைய பலம். என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டோ இந்த எல்லா பிரச்சனைக்கும் சேர்ந்து ஒரு தீர்வு, ஒவ்வொரு பிரச்சனைக்காக ஒவ்வொரு தீர்வுன்னு வச்சுக்கோங்களேன், களைச்சி போயிடும். இப்பெல்லாம் ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னு வைத்தியத்தில் போகணும்னா உடனே நீங்கள் ENT டாக்டரை பாருங்கள் அப்படின்னுறா, இல்லாட்டி கண் டாக்டரை பாருங்கள் அப்படின்றா, இல்லாட்டி காது டாக்டர், ஒவ்வொன்றும் தனித்தனியாக போயிட்டு இருக்கு. அப்புறம் அதுலேயே ஸ்பெஷலைஸ்டு அப்படின்ற நிறைய டாக்டர்கள்லாம் என்னதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போனோம்னா மாட்டின்றோம்னா அப்படி தான் சொல்லணும், மாட்டின்றோம்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, நமக்கு ஒன்றும் புரியல, அந்த வார்த்தை கூட வாயில் நுழைய மாட்டேங்குது. மெடிக்கல் ஏதோ ஒரு பேரை சொல்கிறா, இவர் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட டாக்டர், இவர் கிட்னி சம்மந்தப்பட்ட டாக்டர், இவர் லிவர் சம்மந்தப்பட்ட டாக்டர். நமக்கு லிவர்னா என்னன்னு புரியறதுக்கே பல வருஷம் ஆகிறது. எல்லாரும் டாக்டர் சொல்ல லிவர் ப்ராப்ளமா கிட்னி ப்ராப்ளமா ஏதோ சொல்லிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அது ஒன்றும் வாயிலே நுழையிறது இல்லை. அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டர் இருக்கா, அவர்கள் இடத்துல போனால் அவர் சரியாக பண்ணுவா அப்படின்றா. சரியெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் சொல்றார், இந்தந்த விஷயங்கள்லாம் சரியாக இருந்தால் தான் ஆப்ரேஷன் பண்ணுவேன், பிபி சரியாக இருக்கணும், சுகர் சரியாக இருக்கணும், நிறைய உண்டு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்கள்லாம் பரம பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கணும். அந்த மாதிரி வேண்டவே வேண்டாம். எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிறது போல் ஒரு கஷ்டமான காரியம் லோகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்போ ஒவ்வொரு டாக்டராக பார்க்குறதுக்குள்ளேயே இந்த வியாதியை தேவலன்னு தோணிப்போங்க. இதுக்கு வைத்தியம் பார்க்குறத விட இந்த வியாதி கஷ்டமோ நஷ்டமோ இப்படியே இதோட வாழ்ந்துட்டு போயிடலாம், உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்ற கம்பன், இதோட வாழ்ந்துட்டு போயிடலாம். என்னது இதை சரி பண்ணுறதுக்கு வர டென்ஷனை விட வியாதியோட டென்ஷன் குறைவாக இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கா ஒவ்வொரு தீர்வு அப்படின்னா அதுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடிச்ச ஒரே தீர்வு, நிரந்தரமான தீர்வு, சுலபமான தீர்வு, அந்த தீர்வும் எல்லாருக்கும் வரணும், எல்லாருக்கும் அது உபயோகமாகும். இப்போ சில விஷயங்கள் சிலருக்கு உபயோகமாகும், எல்லாருக்கும் உபயோகம் ஆகாது. சில விஷயங்கள் பல பேருக்கு உபயோகம் ஆகாது, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு உபயோகமாகும், நிறைய உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் பொதுவான நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அவர்கள் தியானம் பண்ணி உணர்ந்து அனுபவிச்சுட்டு நமக்கு சொன்னது தான் பக்தி. அதாவது திரும்ப திரும்ப பக்தி பண்ணுங்கோ, பக்தி பண்ணுங்கோ, பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளவு கோவில்கள் இருக்கு உலகத்தில், எந்த தேசத்துலையும் இவ்வளவு கோவில்கள் கிடையாது. எந்த தேசத்தில் வேணால் நீங்கள் சுற்றி பார்த்தாருனா இத்தனை பெரிய பெரிய கோவில்கள், இத்தனை பெரிய பெரிய உற்சவங்கள் இங்கேயே பார்க்கலாம். போன மாதம்லாம் பார்த்தா சங்கரராமேஸ்வரர் உற்சவம், இந்த மாதம் முழுக்க பார்த்தா வைகுண்டபுரி உற்சவம். இப்படி மாற்றி மாற்றி உற்சவ காலங்களாகவே இருக்கு பாருங்க. நம்மளை சும்மாவே விட மாட்டேங்கிறார் சாமி, ரொம்ப படுத்துறாரு, மாற்றி மாற்றி பிஸியாகவே வச்சுட்டு இருக்காரு. நம்மளாம் லேசி லேசினா சோம்பேறிக்கணும், சோம்பேறியாக இருந்துட்டோம் உலகத்தை கெடுத்துருவோம்னு தெரியும் பெரியவாளுக்கு. அதனால தான் நம்மளை பகவத் விஷயங்களில் எப்பொழுதுமே ஈடுபட்டு இருக்கும்படியாக நம்முடைய சனாதனமான தர்மம் நம்மளை வச்சிருக்கு. இந்த பக்தி அழகானது, அற்புதமானது, சுலபமானது. பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயணம் அப்படின்றார் குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலாவர். அப்போ அந்த பக்தி பண்ணணும், இது தீர்மானமான ஒரு பக்தி பண்ணியே ஆகணும். இது கம்பல்ஷன் கிடையாது, பண்ணுறது தான் வழி. வேற வழி இல்லை, வேற வழி இருக்குன்னா நம்ம போகலாம். வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சுதானே நம்மளே கோவிலுக்கு வரும். வேற வழி இருக்குது அப்படின்னா கோவிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையே, வரமாட்டோமே. சினிமாவை பார்க்கறதுக்கு யாராவது கோவிலுக்கு வர போகிறோமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கோவிலுக்கு வர போகிறோமா, இல்லையே. அப்ப கோவிலுக்கு வர எதுக்கு அப்படின்னா, பலம், மனசுல ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, ஒரு சமாதானம், அதுக்காகத்தான் கோவில் வரும். அதனால பக்தின்றது நம்முடைய அடிப்படை தேவை, இதுல மாற்றமே கிடையாது. அதுவும் கலியுகத்துல பக்தி, கோவில்ல இருக்கிற அர்ச்சாவதார மூர்த்தி, அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னா நாம பூ கொடுத்து அது அர்ச்சனை பண்ணும்படியான நிலைமையில சுலபமா சௌலபியம்னு சொல்லுவார்கள், எளிமையா இருக்கக்கூடிய மூர்த்தி கோவில்ல இருக்கிற மூர்த்தி. அதனால கலியுகத்துல பக்தி அவசியம். கோவில்ல இருக்கிற மூர்த்தியினிடத்துல மனசு ஈடுபடுறது ரொம்ப சுலபம். அதனால ரெண்டு விஷயம்தான் நமக்கு கலியுகத்துல முடியும். மூணாவதா நாம ஜபம், பகவானுக்கு நம்பிக்கை வைக்கிறது, கோவிலுக்கு போகிறது, அவருடைய நாமத்தை ஜபிக்கிறது. இந்த மூணும் நம்ம விடாம பண்ணிட்டு வரும்பொழுது எந்த விஷயத்த வேணாலும் மாத்த முடியும். எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் அவர்களை திருத்த முடியும். எப்பேற்பட்ட சந்தர்ப்பத்திலையும் ஜெயிக்க முடியும். எவ்வளவுதான் சராசரம் விட்டு கீழே போனவர்களா இருந்தாலும் அவர்களை கைதூக்கி மேல விட முடியும். அவ்வளவு வசதி பக்தி, பகவன் நாம சங்கீர்த்தனம், கோவில்கள். அதனால இது மூணும் ரொம்ப அவசியம். கலியுகத்துல பகவன் நாம சங்கீர்த்தனம் தான் முக்கியமான தர்மம். கிருதேய தியாயதோ விஷ்ணு த்ரேதாயம் யஜதோ மகைஹி த்வாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனாத். கலியுகத்திலே ஹரிகீர்த்தனத்தினாலே மட்டுமே ஹரியை அடைஞ்சுடலாம், ஹரியை அனுபவிச்சுடலாம் அப்படின்னு சொல்றார். அதனால நமக்கு பாக்யம் கலியுகத்துல வந்திருக்கும். இதுலயும் நிறைய கோவில்கள் இருக்கு. ரொம்ப பிராதான்யமா சொல்லப்படுகிறது 108 திவ்ய தேசங்கள். ஆழ்வார்கள்னாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட இடங்களுக்கு திவ்ய தேசங்கள் அப்படின்னு பேர். அவ மற்ற கோவில்களுக்கெல்லாம் பலம் குறைவான அப்படி அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பக்தர்கள் ஒவ்வொரு விதமான மூர்த்தியை கொண்டாடி அந்த மூர்த்தியுடைய பலத்தை அனுபவிச்சிருக்காரு. இப்போ நம்மெல்லாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிக்கெலாம் அதெல்லாம் தெரியாது. ஃபோன்னாலே பெரிய விஷயமா இருந்த காலகட்டம் உண்டு. இப்போல்லாம் ஃப்ளைட்டில் போகிறோம், ரொம்ப சாதாரண விஷயம். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஃப்ளைட்டுன்ற ஒரு விஷயம்லாம் சாதாரண ஜனங்களுக்கு தெரியாமல் இருந்த காலகட்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மூர்த்தியுடைய பலத்தை ஒவ்வொரு விதமான பக்தர்கள் நிரூபணம் பண்றார்கள். நிறைய மூர்த்திகள் உண்டு. இப்ப நம்ம இந்த 6 நாள் அனுபவிக்க போகிறது பாண்டுரங்கன்னு சொல்லும்படியான விட்டலன், விட்டோபா, விட்டல், ரகுமாயிபதி அப்படின்னு சொல்லும். இங்கே இந்த வந்தா விட்டல் இடுப்புல கைய வச்சுண்டு அழகா நிற்கக்கூடிய ஒரு தெய்வம். நிறைய தெய்வங்கள் இருக்கு, நிறைய கோவில்கள். இப்போ நம்ம நவதிருப்பதியே இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, திருப்பதி இருக்கு, நிறைய இடங்கள் இருக்கு. இந்த விட்டலனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா தொட்டு பார்க்கலாம், தொட முடியும். அது வேணும் இல்லையா, தூரத்துலேயும் பார்க்கணும். வைகுண்டம் இருக்கிறதே 1.5 முழம். அது அதுக்கு ஃபுல்லாக மாலையெல்லாம் போட்டு நம்ம தூரத்துலேருந்து ஏதோ ஒரு குத்து மதிப்பா இப்படி தான் இருக்கா அப்படின்னு ஒரு அனுமானம். உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் தெரியறது இப்படிலாம் இருக்கா அப்படின்னு தெரியறது. அது புரட்டாம் சனிக்கிழமை ஏண்டா அவ்வளோ கூட்டம் வருதுன்னு அன்றைக்கி தான் அவர் பெருசாக வளர்ந்துடும். அப்பா ஆடா இவர் தானே அவர் அப்படின்னு பார்க்கும்படியே அன்றைக்கி தான் இருக்கார். வைத்தவானுக்கு நல்லா பெருசாக இருக்கா, அப்படி தடுக்கி விழுந்தால் உள்ள போய் அவர் மேலே தான் முட்டிண்டு விழுவோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு இடவெளி இருக்கு. ஒரு நமக்கு ஏன்னா நம்ம எல்லாமே இந்த தொடு உணர்ச்சிக்கு வசப்பட்டவர்கள். இந்த தொடுதல் இருக்கு பாருங்க, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, நாக்கால் ருச்சிக்கிறது, மூக்கால் நுகர்றது. இந்த 4 விட பலம் வாங்கியதுன்னா இந்த தொடுதல். இந்த குழந்தை தூக்கத்தில் கூட அம்மாவோட கைப்பட்டு தான் அதுக்கு தெரியும். பிறந்த குழந்தைக்கு தன் அம்மா தன் பக்கத்தில் இருக்கா, அவன் மடியில் இருக்கான் அப்படின்னு இந்த தொடு உணர்ச்சியில் தெரியும். இப்போ ஒன்றுமே வேண்டாம், ஃபோனே எடுத்துக்கோங்க, எல்லாம் டச் ஃபோன், எல்லாம் டச் ஃபோன் தான். ஏன்னா அது தொடர் அவ்வளோ சுகமாக இருக்குது, நான் கூட வச்சுருக்கேன். தொடுதல் அப்படின்றது ஒரு சுகம், நல்லா வேர்க்கிறது. வந்தவனை பார்த்து அப்படி வேர்த்து வைய, அப்பா முதல்ல கொஞ்சம் ஃபேன் வைப்பா அப்படின்னு. ஏண்டா அப்படின்னா அந்த காற்று மேலே படும்பொழுது ஒரு தொடுதல் படும்பொழுது ஒரு சந்தோஷம். நல்ல வெயில்ல ஏசியில உட்கார், நல்ல குளிர்ல கம்பளி போத்துக்கிறோம், ஒரு குழந்தைய தொடுறோம், இல்லாட்டி ஒரு கணவன், ஒரு மனைவியோ, இல்லாட்டி நமக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்களையோ, இந்த சில பேருக்கு தொட்டுண்டே தான் பேசுவாள். சில குழந்தைகள்லாம் பார்த்தான், ஃப்ரெண்ட்ஸ் கையை பிடிச்சேன், சொல்லுப்பா ஏன்பா போலமாப்பா நீ ஏன்பா, இந்த கையை பிடிச்சுட்டே இருப்பாள். அது ஏன்னு தெரியாது, அது அது ஒரு ஒரு செக்யூர்டு அப்பாடா, ஒரு ஒரு அப்பாடா எனக்குன்னு யாரோ தெரிவிக்கார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அப்போ ஒரு சாதாரண மனிதர்கள் இல்லாட்டி ஒரு குழந்தை நிறைய உண்டு. இது தலைவணியை சில பேர் கட்டிப்பிடிச்சுன்னு சொல்லுவாங்க, அவர்கள் கட்டிப்பிடிச்சது அப்பாடா எதுவும் யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. நீ யாரும் படிக்கிறது உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் அவாவோடைய வண்டவாளங்கள்லாம் தெரியும். இப்போ உட்கார இடத்துல கூட இந்த விஷயங்கள் இப்படி இருந்தால் சௌகரியம் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த தொடுதல் அப்படின்றது ஒரு சுகானுபவம், ரொம்ப நம்மளை ரொம்ப பலமுடைய புலங்குது அப்படின்னா இந்த தொடுதல். இந்த காமசுகம் முதற்கொண்டு எல்லாமே யாருக்கா உடம்புல தொட்டு பாருங்க, தொட்டு பாருங்க, ஜுரம் இருக்கா தொட்டு பாருங்க, ஜுரம் இருக்கா தொட்டு பாருங்க. இந்த தொட்டு பார்க்காம ரொம்ப ஜுரம் அடிக்கிறது. இந்த குழந்தைகள்லாம் பார்க்கலாம், ஜுரம் வந்துருக்குன்னா அம்மா மடி விட்டு இறங்காது. ஏடா அது அம்மா மடி இருந்துட்டாலே அதுக்கு ஜுரத்துடைய வேகம் தெரியாதது போல அதுக்கு ஒரு பலம். நிறைய விஷயங்கள், நாயை தடவி கொடுப்போம், மானை தடவி கொடுப்போம், நிறைய விஷயங்கள். ஒரு ட்ரெஸ் போட்டோம்னா கூட நம்ம உடம்புக்கு அது சுகம் தருதான்னு பார்ப்போம். அது நம்மளை தொடும் பொழுது அது நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கா அது பார்க்குறோம். செருப்பு போடுறோம், நம்மளோட கடிக்காமல் இருக்கா, நம்ம பாதத்துக்கு மென்மையாக இருக்கா. அப்போ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சீப்பு வாடுறோம் பாருங்க. அதுக்கு இப்படி தொட்டு பார்ப்போம், அப்படி தொட்டு பார்ப்போம், கீரை தான் பார்ப்போம், அது நம்மளை செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஏன் சீப்பு ஏன் எடுத்த வரைக்கும் சண்டை வரும். அப்போ இந்த தொடுதல் அப்படின்றது ரொம்ப பலமுடைய ஒரு விஷயம். அப்போ இவ்வளோ விஷயங்களை தொட்டு பார்க்கும்பொழுது இவ்வளவு ஆனந்தங்கள் இருக்கு. ஒரு ரோஜாப்பூவை தொட்டு பார்க்குறோம், ஒரு தாமரை இதழை தொட்டு பார்க்குறோம். ஆனால் குழுக்கு முழுக்க குண்டாக ஒரு குழந்தை இருக்கணும், அது கண்ணத்தை பிடிச்சி அப்படி கிள்ளினா தான் ஒரு சமாதானம், அது ஒரு சந்தோஷம். சாப்பாடு நம்மளே பிசைஞ்சு சாப்பிடணும், நம்ம பிசையும் போது ஒரு சந்தோஷம், கையில் போடும்போது ஒரு சந்தோஷம், வாயில் ஊட்டுறது ஒரு சந்தோஷம்னா அந்த கையில் போடும்பொழுது அது ஒரு சந்தோஷம். இப்போ இவ்வளவு சந்தோஷம் தொடுதல் இருக்குன்னா அப்போ அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகனை தொட்டா ஷாக் அடிக்கும். அது ஒரு சுகானுபவம். அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு இடம், பண்டரீபுரம் மட்டும்தான். அதில் பாண்டுறங்க கெட்டிக்காரன் கூட்டத்தை சேர்க்கறதுல மகா கெட்டிக்காரன் யாருன்னா பாண்டுறங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் வந்தாச்சு பாண்டுறங்க விட்டலனை பிடிக்கிறதுக்கு. மற்ற சமயத்தில் ஒரு 10 பேர் 15 பேர் இருப்பார், ஒரு 7 3/4 8 1/2 இப்படி ஆள் வந்து கடைசியில் கட்டிக்கிட்டதான் இருக்கும். நான் பார்த்தேன் என்னடா பரவாயில்லையா, அப்போ விட்டலனுடைய பிடி, அந்த பிடி, அந்த பிடிக்கிறது, அதனால் விட்டலனை பிடின்னு தலைப்பு. இந்த பிடிக்கிறது இருக்கு பாருங்க, எனக்கு பிடிச்சா போதும், எனக்கு இது பிடிக்கலைன்ற மாதிரி. இந்த விட்டலனை பிடி அப்படின்றது ஒரு சுகம். தூரத்தில் யாரோ பூஜை பண்ணுறான், யாரோ அலங்காரம் பண்ணுறான், கை கூப்பிட 5 கடை சவையில் பெருமாள் வரா, கை கெட்டுற விருப்பம் இருக்கா, தொடனோடு கை நமன்ன மண்ண மன்னமான்றது. ஆனாலும் முடியலை, இந்த எல்லா தாபமும் தீர போக வேண்டிய ஒரே இடம் பண்டரீபுரம். அங்கே போயாச்சு அப்படின்னா தொட்டுடலாம் வயலை, பரபிரம்மத்தை தொடர்றது. காதால கேட்ட பாகவதம், கோபிகள் அனுபவிச்ச கிருஷ்ணன், மகாத்மாக்கள் கொண்டாடின பிரபு, இந்த சுவாமிய நாம தொடரோம் அப்படின்னா அது ஒரு சுகம்தான். இந்த கல்யாணமாயி பெண்கள்லாம் புருஷன் வீட்டுக்கு போயிடுவார்கள். இப்போ எல்லாம் விசேஷம்னா நிறைய நகையெல்லாம் எடுத்து போட்டுப்பான். அப்ப இந்த அம்மா போட்ட நகையெல்லாம் அது உரசும் போது ஒரு சந்தோஷம். எங்கள் அம்மா போட்ட நகை மாங்கல்யத்துக்கு ஏண்டா பெரிய ஒரு மரியாதை இருக்குன்னா, என் கணவர் என்னை தொட்டு கட்டின தாலி, நான் தொட்டு தொட்டு கட்டின தாலி அப்படின்னு தொடாமலாக கட்ட முடியும். அந்த உரசல் இருக்கு பாருங்க, இது எனக்கும் என் கணவனுக்கும் உள்ளதான ஒரு பந்தத்தினுடைய உரசல். அப்ப இவ்வளவு ஆனந்தங்கள் இருக்கு. அப்ப பாண்டுரங்கனை தொடர்றது அப்படின்றது அது ஒரு சுகமான அனுபவம். அதை அனுபவிக்கணும் அப்படின்னா முதல்ல அவன் கிட்ட மனசை கொண்டு கொடுத்துடணும். ஆனால் கொடுக்கவே வேண்டாம் சொன்ன திருடன், மகா திருடன். திருடுறதுலையும் ரொம்ப கெட்டிக்காரனாக இருக்கும். அது ஒன்று இல்லையா, கள்ளனுக்கு கள்ளன் உண்டோ அப்படின்னு இந்த மாடு மேய்க்கும் கண்ணை பாட்டில் விடும். கள்ளனுக்கு ஒரு கள்ளன் உண்டோ சொல்லும் அம்மா அப்படின்மா கிருஷ்ணன். என்னை விட பெரிய கள்ளன் லோகத்தில் உண்டாமா அப்படின்னு. மற்ற தெய்வங்கள்லாம் தூரத்தில் பார்த்தே மனசை கொடுக்குறோம், அதுக்கே மனசு அப்படி சார் எப்படி இருக்கார் ரங்கநாதர், எப்படி இருக்கார் பத்மநாபர், எப்படி இருக்கார் வைத்தமானது, எப்படி இருக்கார் வெங்கடாசலபதி அப்படின்னா. அப்போ பக்கத்தில் போய் தொட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா, கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துலேயே நமக்கு போகிறது அதிகாரம் இல்லாத சமயத்தில் யார் வேணாலும் உள்ள வரலாம், இவனை தொடலாம்ன்ற ஒரு சமத்துவம் இருக்கு இல்லையா? கலியுகத்துல மாதிரி ஆசைப்படும், எல்லாருக்கும் பொதுவா ஒண்ணு இருந்தா போதும். அந்த பொதுத்துவம் பாண்டுரங்கனிடத்துல பூரணமா இருக்கு. அப்ப அந்த பாண்டுரங்கனுடைய பக்தர்கள், பக்த விஜயம் அப்படின்னு சொன்னாலே பாண்டுரங்க பக்த விஜயம் தான் இன்னி வரைக்கும். அந்த பாண்டுரங்கனை மனசுக்குள்ள அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு போவோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். அதுவும் இப்ப ஆஷாட சுக்ல ஏகாதசி வந்துட்டே இருக்கு பக்கத்துல. ஜனங்கள்லாம் வார்கடி சம்பிரதாயம்னு சொல்லி மகாராஷ்டிர ஜனங்கள்லாம் அபங்கம் எல்லாம் பாடிண்டு நடந்து 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 21 நாள் 24 நாள் நடந்து நடந்து பண்டரீபுரம் போகக்கூடிய ஒரு சமயம். எல்லாரும் பல்லக்கெல்லாம் தூக்கிண்டு தலையில துளசி எல்லாம் துளசி மாடத்தையே தலையில வச்சுண்டு ஓடுவார். ரன்னிங் ரேஸ் எல்லாம் உண்டு, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாண்டரங்க பக்தின்றது ஒரு ஜாலியான பக்தி, ரொம்ப டென்ஷன் ஆகிற பக்தி எல்லாம் கிடையாது. அப்படி கட்டுப்பாடுகளோடு கூடிய பக்தி இல்லை, எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைத்தெறியும்படியான ஒரு பக்தி பாண்டுரங்க பக்தி. நமக்கு எல்லாமே அந்த கட்டுப்பாடுகளை மீறதான் ரொம்ப பிடிக்கும். இந்த கட்டுப்பட்டு கிடக்கிறதா பெரிய பாடே நமக்கு. கட்டுப்பாடு பெரிய பாடல, கட்டுப்பட்டு கிடக்கிறது தான் அதுதான் பெரிய பாடு நமக்கு. அதனால எல்லா கட்டுப்பாடுகளையும் உடைக்கும்படியான ஒரு தெய்வம் பாண்டுரங்கன் கண்டரிநாதன். இந்த பாண்டரங்கனை சொல்லணும் அப்படின்னாலே புண்டலீக வரதா அப்படின்னு, புண்டலீகன் அப்படின்றவனுக்கு வரம் கொடுத்த ஹே தயாபரா ஹே வரதா அப்படின்னு சொன்னா உடனே அதுக்கு திரும்ப பதில் ஹரி வீட்டலா அப்படின்னு. இப்ப எப்படி ஏடுகொள்ளவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்றோம் இல்லையா? ஜோஸ் செபோலோ பிரேம் செபோலோ யா செபோலோ யா செபோலோ. அப்ப உடனே ராதே ராதே அப்படின்னு வருது இல்லையா? தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு மறுமொழி வச்சிருக்கோம் இல்லையா? நம பார்வதி பதையே முருகனுக்கு. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி மாதிரி ஒரு பதில் மாதிரி, இல்லாடி ஹாய் ஹாய் அப்படின்னு ஹாய் தான் அது. ஹாய் 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 அவ்வளவுதான். நாங்கள் சொல்லுவோம் ஹாய் இவாளும் ஆயின்றா அவளும் ஆயின்ற சி அப்படின்னு சொல்லுவோம். ராதா சொல்றது பாஷை தானே, அவள் சௌகரியமா எழுத்துக்கலாம் பாஷை. அந்த மாதிரி புண்டலீக வரதா, ஒருத்தர் ஒருத்தர் வாங்கோ சௌக்கியமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ராம் ராம் அப்படின்னு வார்கள், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு வார்கள். அந்த மாதிரி புண்டலீக வரதா இப்படி ஒன்று சொல்வார்கள். இன்னொன்று ராம் கிருஷ்ண ஹரி, ராம் கிருஷ்ண ஹரி. அதுக்கு பதில் எப்படி சொல்லணும்? வாசுதேவ ஹரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். இன்னைக்கும் நீங்கள் எப்பயா பண்டரிபுரம் போனால் சும்மா தெருவில் பைத்தியமாக ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி ராம் கிருஷ்ண ஹரி கத்துட்டே போனால் யாராவது ஒருத்தர் வாசுதேவ ஹரி வாசுதேவ ஹரி வாசுதேவ ஹரின்னு பதில் சொல்லுவார். ஏன்னா ஹரிதான் நமக்கு ராமன், ஹரிதான் கிருஷ்ணன், அவன்தான் வாசுதேவன், அவன்தான் விட்டலன். புண்டலீகவரதாஹரி வீடலாம் ராம் கிருஷ்ண ஹரி. இது சுகம் அப்பப்ப சொல்லிகிட்டே இருக்கலாம். பண்டரிபுரத்துல சாதாரணமா விளையாடுற குழந்தைகள் கூட சாரி சொல்லாது, ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னு உனேவா வாசுதேவ ஹரி மன்னிச்ச மறப்போம் மன்னிப்போம் சாரி நம்ம ராம் கிருஷ்ண ஹரி அப்படின்னா வாசுதேவ ஹரி அப்படின்னு கோவத்துல கூட ஏண்டா அப்படின்னா சரி விடு நீ ராமகிருஷ்ண ஹரி சொல்லிட்ட அதனாலே நீ பண்ண பாவங்கள் அனைத்தையும் விட்டலனே விட்டுவிட்டான் அப்புறம் நாயே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி ஒரு புத்தி அவளுக்கு. இந்த பாண்டுரங்கனுக்கு ரொம்ப பிடிச்சவன் புண்டலீகன், ரொம்ப ஆச்சரியமான ஒருத்தர் இந்த புண்டலீக மகரிஷி. புண்டலீகன் அப்படின்னு சொல்றது உண்டு, ஆச்சரியமான ஒருத்தர். தாயார் தகப்பனாருக்கு ரொம்ப மரியாதை கொடுத்த ஒரு குழந்தை. நீங்க பாண்டரங்க கதையை கேட்கணும், பாண்டரங்கனை பிடிக்கணும்னா முதல்ல அப்பா அம்மாவை கொண்டாடினா மட்டும்தான் இந்த திருட்டு பய கிடைக்கும். எனக்கு அப்பா அம்மாலாம் வேண்டாம்னா இந்த திருட்டு பய கிடைக்காது. நல்லா மனசுல எழுதி வச்சுக்கோங்க, பாண்டுரங்கன் வேணும் விட்டோபா வேணும் அப்படின்னா தாய்க்கும் தகப்பனுக்கும் முன்னுரிமை முதல் மரியாதை கொடுக்கிறவருக்கு மட்டும்தான் விதோபா. அவர்கள் மனசு நோகும்படியா ஒரு க்ஷணம் கூட நடக்கக்கூடாது, எழுதி வச்சுக்கோங்க. அவர்கள் சந்தோஷப்படும்படியா வாழணும், அதுதான் தர்மம். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ அப்படின்னு சொல்றாங்க. புண்டரீகன் ரொம்ப விசேஷமான ஒருத்தர், அப்பா அம்மாவுக்கு அவர்கள் இஷ்டப்படி வாழறார். சாதாரணமாக குழந்தைகள் இஷ்டப்படி அப்பா அம்மா வாழறார், அவர்களுக்கு எது சுகம் அப்படின்னு. அப்போ ஒரு வயசுக்கு அப்புறம் குழந்தைகளோட தர்மம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மா இஷ்டப்படி வாங்கணும். குழந்தைகள் இஷ்டப்படி தானே சின்ன வயசுல, அது தாய் வேணும்னா பொம்மை வேணா வாங்கி கொடுக்குறா, அது கேக் வேணா வாங்கி தரா, அதுக்கு வேண்டிய ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறா, அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறா. தாங்கள் பட்ட எந்த கஷ்டமும் தன் பிள்ளைகள் படக்கூடாதுன்றது உலகத்திற்கு எல்லா தாயார் தகப்பனாருடைய பொதுவான பிரார்த்தனை. ஒரு சில பேர் விட்டுருவோம், முக்காவாசி 99.99% வரைக்கும் தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பெருசாக ராஜாதிராசனாக இருக்கணும் அப்படிலாம் ஆசை கிடையாது. ஒழுங்கான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, கடைசி வரைக்கும் ஆகாரத்துக்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, லோகத்தில் அவமரியாதை இல்லாத ஒரு வாழ்க்கை, அப்படியே வாழ்ந்துட்டா அவர்களுக்கு போதும். இவ்வளவுதான், பெரிய வெறது எதிர்பார்க்கறது கிடையாது தாயும் தகப்பன். இந்த புண்டலீகன் தன்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அப்படி ஒரு சுசுருஷைங்க, சுசுருஷை அப்படின்னா சேவைன்னு அர்த்தம். சுசுருஷை பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கான், அழகா கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அதுதான் அங்கே தான் ஆரம்பிக்கிறது. எது வசத்தின்னு நினைக்கிறோமோ அங்கே தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆதி மூலம் எதிரா அப்படின்னா இந்த கல்யாணம்னு ஒன்று. ஆனால் எல்லாருக்கும் என்னடா ஆசைன்னா நம்ம கூட இருக்கவனே அதை கொண்டு தள்ளணும். அப்பாடா தெரியுதாத எதிர வேற வெட்டிங் ஆனிவர்சரி ஹாப்பி விஷஸ் எல்லாம் சொல்லுவோம், அப்புறம் பட்டாதான் தெரியறதில்ல அப்படின்னு. அது இது சுகமாக துக்கமானது இல்லை, ஆனால் அவசியமாகவும் இருக்குது. சாஸ்திரம் சொல்கிறது கல்யாணம்ன்றது ரொம்ப அவசியம். யாரோ சில பேரால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தை தாண்டி வாழ முடியறது. கல்யாணம் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு மனோபாவம், சுவாமி விவேகானந்தர் அந்த மாதிரி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியும் இல்லையா, அது ராமகிருஷ்ண பரமஹம்சர். எல்லாராலுக்கும் அந்த மாதிரி முடியுமான்லாம் தெரியாது. அதை தவிர ஜெகத் உற்பத்தி நடக்கணும் அப்படின்னா கல்யாணம், தாம்பத்தியம், குழந்தைகள் இதெல்லாம் ரொம்பவே அவசியம். அழகாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டார்கள் தாயும் தகப்பன். கல்யாணம் பண்ணி வச்சவங்க ஒரே ஒரு பிள்ளை, அவர்கள் சந்தோஷமா இருக்கட்டும் தான் அப்பாலாம் வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனாலும் அந்த காமம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இவள் தனக்கு உடம்பியே தருகிறாள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வந்துடுறது ஆண்களுக்கு. இது ஒரு பெரிய தியாகம்லாம் ஒன்றும் கிடையாது, இது ஒரு ரொம்ப ஒரு எல்லைக்கு மேலே இதை பேச முடியாது நான் சபையில். ஆஹா அவள் எனக்கு எல்லாத்தையும் தராளே அப்படின்னு நினைக்கிறோம். இது அவளுக்கும் வேண்டியிருக்கு, இவாளுக்கும் வேண்டியிருக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன ஆகுறதுன்னா, தாயார் தகப்பனாருடைய மரியாதை குறைய ஆரம்பிக்கார். தாயார் தகப்பனாருக்குரிய மரியாதை ஒரு நாளும் குறையவே கூடாது. எப்படின்னு அவங்க புரியும்படியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் வேணால் வீட்டுக்கு வரட்டமே, இந்த நம்ம டிவி சீரியலாக நமக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் எல்லாம் டிவியில் பார்க்கும்போது ஆஃப் பண்ணிட்டுலாம் பேச மாட்டோம், அது பாட்டுக்கு ஓடும், நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்போம். ஆ சொல்லுங்கள் 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 அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். இல்லாட்டி இந்த இந்த காலத்தில் பசங்க மொபைல் ஃபோன், அதோ வந்துட்டேன் 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 இப்படின்னு போங்க, மொபைல் பார்த்துட்டே சாப்பாடு பரிமாறும், அது சாப்பாடு குழம்பு விடுறதுல ரசம் வேறு விட்டுருக்கும். அது அப்படி அது இல்லாமல் வாழ முடியாது அப்படின்ற ஒரு நிலம். அதுபோல தாயாருக்கும் தந்தைக்கும் உள்ளதான மரியாதை ஒரு நாளும் ஒரு விஷயத்திலையும் குறையக்கூடாது. ஆனால் காலப்போக்கில் இந்த புண்டலீகனுடைய மனசு மாறி போயிடுது. தாயார் தகப்பனார மரியாதை கொடுக்கலேன்றதை விட அவமரியாதை பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஏதோ நினச்சா சாப்பாடு போடுறது, இல்லாட்டி வெளில போயிடுவா, வயிற்றில் ரெண்டு பேர் வயசானவா இருக்காள் சமைக்கணும், அதெல்லாம் இல்லை. வீட்டுக்கு வந்தா நான் அப்பா சாப்பிட்டாப்பா, எங்க சாப்பிடலையே, டெய்லி தான் சாப்பிட்டாச்சு, ஒரு வருஷம் சாப்பிட்டாச்சு, நீங்கள் சாப்பிடலாம் என்ன ஆகிடு, செத்தா போயிடுவீங்க. இந்த வார்த்தைகள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வயசான வாக்கிட்ட எப்போவுமே எல்லார்கிட்டையுமே வார்த்தைகளில் ஒரு நளினம் வேணும், எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பேசக்கூடாது. அதுவும் தாயார் தகப்பனார் அவர்கள் தவறாகவே சொல்லட்டும், அந்த தவறை பெருசு பண்ணக்கூடாது. சரி இவ வாயை மூடினுட்டா, என்னத்துக்கு பேசணும், கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சை குறைச்சுன்னுட்டா, வீட்டில் ஏதோ வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனாலும் அவமரியாதை, எல்லைக்கு மேல தாங்க முடியாது இல்லையா. தான் பார்த்து வளர்த்த குழந்தைகள் தன்னையே அவமானப்படுத்துறது, தன்னையே அவதூறு பேசுறது அப்படின்னா எல்லைக்கு மேல பொறுக்க முடியாது. ஞானிகளா இருந்தா கூட ஒதுங்கி போயிடுவார், விதுரராலேயே முடியல. அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலேன்ற விதுரராலேயே துரியோதனன் சொன்னான், இவன் இங்க சாப்பிட்டு நன்றிய பாண்டவர்களுக்கு காட்டுறான் பெரிய சபையில சொல்லிட்டான். விதுரை பெரிய ஞானி, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. ஆனா அவராலேயே முடியாம வில்லையும் அம்பையும் ஓரத்தை வச்சுட்டு மகாபாரத யுத்தத்துல நான் பங்கெடுத்துக்க மாட்டேன்னு கிளம்பி போயிட்டார். அப்ப இந்த சுடு சொற் நாவினால் சுட்ட வடு அப்படின்றார் இல்லையா, ரொம்ப ஆழமா போய் உட்காந்து ஒரு எல்லைக்கு மேல கஷ்டங்கள் அவளால பொறுக்க முடியல. கடைசியில ஒரு நாள் அவ சொன்னான், சரிப்பா எங்களுக்கும் வயசாயிடுது, உனக்கும் பாரமா இருக்கும், நீ எங்களை நன்னா தான் பாத்துக்கிற, அது ஒரு குணம். தாயாருக்கும் தகப்பனுக்கு என்ன குணம் அப்படின்னா, எப்படி இருந்தாலும் என் பிள்ளை நல்ல பிள்ளைகள் அப்படின்னு அறிப்பிறாங்க. இந்த நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாஞ்சை, அதுதான் குழந்தைகள் ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிருக்கிறான் இந்த காலத்துல. அவ சொன்னா, சரிப்பா நாங்க அப்படி காசிக்கு கிளம்பலான்னு இருக்கோம், அப்படி காசிக்கு பாத யாத்திரையா போறோம், போயிட்டு அப்படியே காசியில இருந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது, காசியில இறந்தால் முக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம், அதனால நாங்கள் காசி யாத்திரை கிளம்பலான்னு இருக்கோம்ப்பா அப்படின்னா, சரி போயிட்டு வாங்க போல, ரொம்ப சந்தோஷம். அப்பா அவங்களுக்கு இப்பயாவது புரிஞ்சுது வயசான காலத்துல புண்ணியத்தெல்லாம் சம்பாதிக்கணும்னு உங்களுக்கு தோணித்தே அப்படின்னு நினைவாலும் சிரிச்சா, சரி கிளம்பலான்னு இதை தன் மனைவி கிட்ட சொன்னோம். உடனே அவ பார்த்தா, இவா போய் புண்ணிய சம்பாதிக்கலாம், நம்மளும் கூடவே போயிட்டோம்னா நமக்கும் புண்ணியம் கிடைச்சிடும், வயசான காலத்தை நம்மளால முடியுமான்னு தெரியல. உடனே தன் கணவன் இடத்துல சொன்னா, குண்டலீகன் இடத்துல, நம்மளும் பேசாம காசிக்கு போயிட்டு வரலாமா. அவன் சிரிச்சா, அதெல்லாம் வயசானவங்க போற இடம், நீலாம் போகணும் போகணுமா, நம்மளும் போயிட்டு வந்துடுவோமே, இப்ப போனா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, நம்ம துணியெல்லாம் தூச்சி போடுறதுக்கு ஆள் இருக்கா, நம்ம விஷயங்கள்லாம் பாத்துக்கிறதுக்கு வா ரெண்டு பேர், இந்த கரடுகள் ரெண்டு பேர் இருக்கா, அப்ப நம்ம அழகா எல்லா இடங்களையும் சுத்தி எல்லாம் பார்க்கலாம், நமக்கு பெருசா கவலை இல்லை, போய் பார்த்துட்டு வந்துடுவோமே, பெருமையா ஊர்ல சொல்லிக்கலாம், நானும் காசி யாத்திரை போனேன், இந்த சின்ன வயசுல காசிக்கு போயிட்டு வந்தாச்சா அப்படின்னு நாலு பேர் கிட்ட சந்தோஷம் தானே. அது காசிக்கு போய் காசியை பார்த்தோமா விஸ்வநாதரை பார்த்தோமாட்டா எடுத்துக்கது. நாலு பேர்கிட்ட நான் நவதிருப்பதி போயிட்டு வந்தேன் தெரியுமா, நீ போயிட்டு வந்தேன் தெரியுமா, நீங்க திருக்குறுங்குடி போனேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா ஆஹா நீங்கெல்லாம் பாக்கியம் பண்ணுவானா, கை பறப்போம் ஆகாசத்துல, கால் தலையில நிற்காது, தலையில ஒரு 50,000 கும்பு முளைச்சிரும், என்ன மூலம் அதுல வேற போனா அப்படி பிரசாதம் வாங்கினேன் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன், நிறைய உண்டு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ரொம்ப பெருசா விளக்கம் கொடுத்துட்டு இருக்க வேண்டாம், எப்படி எல்லாம் யார் யார் என்ன உங்களுக்கு என்ன தெரியும். அவனும் சொன்னார், நல்லா இருக்கவா போகலாம் அப்படின்னுட்டா. அடுத்த நாள் வா கிளம்ப, நாங்களும் வரோம் வா, பார்த்தா காசிக்கு போய் ஏதோ விடாத கதையா. சரி, ஆனா அவளுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல இந்த நமக்கு இவ்வளவு வயசுல தோன்ற விஷயம் நம்ம பிள்ளைக்கும் மாட்டு பொண்ணுக்கும் இந்த வயசுல தோன்றதே ஏதோ கடவுளோட அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ ஒரு கேங்கு போறா, ஒரு கோஷ்டி போறா காசிக்கு, அவள்லாம் போறா. அப்ப உன் மனைவி சொல்றா, இங்கேருந்துலாம் நம்ம காசி வரைக்கும்லாம் நடக்க முடியாது, ஒரு குதிரையை ஏற்பாடு பண்ணி நடந்து போறோம், ரெண்டு வயசானவன் நடக்கிறான். உடனே சொல்லி ஒரு குதிரையை ஏற்பாடு பண்ணி அந்த குதிரை மேலே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அந்த குதிரை மேலே எல்லாம் வச்சுன்னு போறா. கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு, இந்த துணி மூட்டி எல்லாம் வச்சுனா சும்மா இல்லாம, துணி மூட்டி எல்லாம் வேற இதாகிட்ட கூட சும்மா தான் நடந்து வரீங்க, கை வீசி தானே வரீங்க, இதையும் தூக்குங்கன்னு சொல்லி தள்ளி வச்சுட்டா. அவ பார்த்தா பிராரப்தம் எங்க போனாலும் விடாது போல இருக்கு, பூர்வ ஜென்ம கர்ம வினை. நமக்கு பெரிய கர்ம வினை எதுன்னா, நம்ம பசங்க தான், வெளியிலேருந்து யாருமே வர வேண்டாம், விரோதியே வர வேண்டாம். நமக்கெல்லாம் வெளியிலேருந்து ஒரு கத்தி எடுத்துண்டோ, வெளி விஷத்தை எடுத்துண்டோ, அவமானப்படுத்துறதுக்கு 10 ஊர் 10 கடல் தாண்டிலாம் அசுரனே வர வேண்டாம். நம்ம பெற்றதுகள் இருக்க அதுங்களே போகுது, அப்படிதான் ஆயிடுற நிறைய வீடுகள்ல. அந்த மாதிரி சரி நிவாரணம் நாமஜபம் பண்ணிண்டு அழகா போறார்கள். அப்புறம் பல தூரம் நடந்து போறா. அவர் சொல்றார், இந்த குண்டலிகனோட அப்பா, என்னடி இது, நிம்மதியா காசுக்கு போலான்னு பார்த்தா அங்கேயும் வரேன்னு சொல்லிட்டு இத்தனையும் பாடா பாடுபடுத்துறார்கள் இவர்கள். சொன்னா, ஏதோ குழந்தைகள் என்ன இருந்தா சரி விட்டுடும் அப்படின்னா. அப்படி நடந்து 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 போறா, திண்டிரவனம் அப்படின்னு ஒரு இடம், திண்டிவனம் இல்ல திண்டிரவனம்னு ஒரு இடம். அந்த திண்டிரவனத்துக்கு போறா, அழகா அங்க ராத்திரி தங்குறார்கள். அங்க ஒரு தர்மசாலா இருக்கு, அதுல எல்லாரும் தங்குறார்கள். ஒரு காலத்துல இந்தியாவில தர்மசாலா மட்டும்தான் இருந்தது, அங்க போனா ராத்திரி தங்கிக்கலாம், சாப்பாடு போடுவார்கள், சாப்பிடலாம். இன்னைக்கும் ரிஷிகேஷ் ஹரித்வார் அந்த பக்கம்லாம் போனா நிறைய தர்மசாலைகள் உண்டு, நம்ம திருவண்ணாமலை பல இடங்கள்ல தர்மசாலைகள், எப்ப போனாலும் சாப்பாடு எல்லாம் உண்டு. அந்த மாதிரி தர்மசாலைகள்ல தங்கினார்கள். அழகா ராத்திரி எல்லாம் படுத்தாச்சு, நடந்து வந்த களப்பு தூங்கியாச்சு. புண்டலீ கணக்கு அன்னைக்கு பத்ரின்னு நம்ம விடியற் காலம் வர கண் முழிச்சு கொடுத்து. சரி, கண் முழிச்சு கொடுத்து இந்த ஊர் எப்படி இருக்கு, புதுசாக ஒரு ஊருக்கு வந்தால் பார்க்க ஆசைப்படுவோம் இல்லையா. சரி, இந்த ஊர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி வெளில வந்து அப்படி திண்ணையில் உட்காந்தான். பார்த்தா எதிர்க்கு அழகான ஒரு சின்ன குடிசை, அழகான தோட்டம் எல்லாம் இருக்கு, நிறைய பூவெல்லாம் பூத்துருக்கு. அப்போ ஒரு நிறைய பெண்கள் பார்க்கறதுக்கே கோரமாக, அவளை பார்த்தாலே வாந்தி வருது, அவ்வளவு பயங்கரமாக இருக்கா. கொஞ்சம் பயந்து போயிட்டான். நிறைய பெண்கள் அப்படியே அந்த ஆசிரமத்துக்குள்ளே நுழைவார்கள். உள்ள நுழைஞ்சவர்கள் ஒருத்தி தொடப்பத்தை எடுத்துட்டா வீடு வாசல்லாம் பிரிக்கிறான், ஒருத்தி சாணியை கடைசியில் வந்து தெளிக்கிறான், ஒருத்தி அழகாக கோலம் எல்லாம் போட்டா, ஒருத்தி பூவெல்லாம் பிரித்தா அழகாக துடுத்தா, இப்படி அங்கே இருக்கிற வேலைகள்லாம் பண்ணால், ஒருத்தி பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து வெள்ளை தேய்ச்சி அலம்பி கவிழ்த்து வச்சா, இதெல்லாம் பெண்களுக்குரிய வேலைகள்னு சொல்ல காண கிடைக்கிறது. அதெல்லாம் அழகாக அதெல்லாம் டிவி எல்லாம் பார்க்காம இந்த வேலைகள்லாம் பண்ணுறது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. நிறைய பேர் டிவி பார்த்துட்டு தேய்ச்சா இருந்தேன், டிவி பார்க்கறதுக்கு முன்னாடி முடிச்சா தான் டிவி பார்க்கணும் அப்படிலாம் வச்சுருக்கோம். நல்லா ஞாபகம், எங்களுக்கு டிவி மேலேயோ இல்லாட்டி சினிமா மேலேயோ வெறுப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் உங்களை இழக்கிறீர்கள்னு ஒரு கவலை, யார்கிட்டயோ கொண்டு போய் உங்களை அடமான வைக்கிறீர்களேன்னு ஒரு ஆதங்கம், தெய்வத்துக்கிட்ட கொடுக்க வேண்டிய உன்னதமான ஒரு பொருள் நாம் அனைவருமே. நம்மளுடைய மனசு, உடல், நேரம், உழைப்பு, செலவு எல்லாமே தெய்வத்துக்கிட்ட போகும்பொழுது பல மடங்காக நன்மையாக திரும்பி வருது. அதுக்காகத்தான் அவ்வளவு சொல்லிட்டு இருக்கு, அழகாக எல்லாம் பண்ணிட்டு இருக்கார்கள். பண்ணி முடித்தார்கள், அந்த குடிசைக்குள்ளவர்கள் போனார்கள். வெளில வரும்பொழுது பார்த்தா அதிரூப சுந்தரிகளாக வரா, இவளுக்கு ரொம்ப ஆச்சரியம், தாங்க முடியல புண்டலீகனுக்கு. உடனே அழகாக வாசலை போய் மறித்து நின்றுட்டான். ரொம்ப அழகாக இருக்கா அந்த பெண்கள். உடனே அவன் கேட்டான், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிங்கமாக அவலட்சணமாக போன பெண்கள் நீங்கள் தானே அப்படின்னு. உடனே அவர்கள், ஆமாம்ப்பா நாங்கள் தான். அது எப்படி உள்ளே போயிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டு வெளில வந்தோன்னு இவ்வளோ அழகாக மாறினீர்களே, இது என்ன விஷயம் எனக்கு சொல்லும்போது. அதான் சொன்னால், எல்லா பாபமும் போச்சு நினச்சோம், எல்லா பாபமும் சேர்ந்து உன் ரூபத்தில் எங்கள் முன்னாடி நிற்கிறது அப்படின்ப்பேன். அவன் சொன்ன, நான் எங்கே பாவி, நான் பாவின்னு உங்களுக்கு தெரியுமா, இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் என்னை பார்க்குறீங்க அப்படின்னு. அப்பா அவ சொன்னான், முதல் தடவையாக உன்னை பார்த்தாலும் நீ எதுக்காக காசிக்கு போகிறையோ அந்த காரணம் வரை எங்களுக்கு தெரியும்ட்டான். உனக்கு ஆச்சரியம், இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குற, எப்படி தெரியும். அப்போ அந்த இந்த ஸ்திரீகளை ஒருத்தி சொன்னால், நான் தான் கங்கா தேவி, இவள் யமுனா தேவி, இவள் சரஸ்வதி தேவி, இவள் கோதாவரி தேவி, இப்படி புண்ணிய நதி தீரங்கள் எல்லாம் சொல்லிட்டு நாங்கள்லாம் புண்ணிய நதி தேவதைகள், எல்லா ஜனங்களும் அவாவ பாவம் போகிறதுக்காக எங்களிடத்துல வந்து நீராடுறார்கள். இந்த நீராட்டத்தில் அவருடைய பாவம் எல்லாம் எங்களிடத்துல வந்து சேர்ந்து விடுறது. இந்த பாவங்கள் எல்லாம் தான் எங்களுடைய உருவத்தை மாற்றிடுறது ஒவ்வொரு நாளாக. விடியாத காலம் வரை இங்கே வந்து இந்த குக்குட முனிவர்னு பேர், அந்த குக்குட முனிவருடைய ஆசிரமத்தை பெருக்கி சுத்தம் பண்ணி கோலம் எல்லாம் போட்டு பத்து பாத்திரம் எல்லாம் தெளிச்சு அவருக்கு பணிவிடைகள்லாம் செஞ்சுட்டு அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு நாங்கள் வெளில வரும்பொழுது எங்களுடைய ஜனங்களிடத்துலேருந்து எங்கள் அங்கே சம்பாதித்த பாவங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கிறது அப்படின்னு உடனே இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெரிய ஆளாக அவர், சரி பார்த்துருவோம்னு சொல்லி அழகாக இவனோட பாக்கியம் பாருங்கோ. அந்த ரிஷியோட ஆசிரமத்தை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்ததில்லை, அதாவது தான் மகாத்மாக்களுடைய சங்கம் வசத்தின்றும். அப்போ புண்ணியமான நதி தேவதைகளுடைய பிரத்யக்ஷ தரிசனம் கிடைக்கும். எத்தனையோ தடவை தாமிரபரணி போயிருக்கும், ஆனால் தாமிரபரணி மாதா எப்படி இருப்பா அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? தாமிரபரணி மாதாவை பார்க்கணும்னு ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க, அப்போ தான் தெரியும் எவ்வளவு அழகின்னு. உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணு, நவதிருப்பதிய பெருமாளோட சாயல் எல்லாம் பார்த்தோம்னா தாமிரபரணி மாதாவோட சாயல் தான் இருக்கும். தாயை போல பிள்ளையின் வாழ்லையா, நம்மாழ்வார் முகம் கூட தாமிரபரணி மாதாவோட சாயல் ஜாஸ்தி உண்டு. ராமானுஜருடைய பவிஷ்யதாச்சாரியின் சன்னதியில் இருக்கிற விக்கிரகம் தாமிரபரணி மாதாவுடைய சாயல், ஓரளவுக்கு நீங்கள் அனுமானம் பண்ணிக்க முடியும். பாருங்க, தாமிரபரணி மாதா அவ்வளவு அழகி, குறைவில்லாத அழகி. அப்போ நேரம் உள்ளே போனால் அங்கே குக்குட முனிவர் அழகாக உட்கார்ந்துண்டு தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவாள்லாம் வந்து அவர் திருவடி நிறைய பூவெல்லாம் போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்கார். இவனும் அழகாக நமஸ்காரம் பண்ணான், அந்த ரிஷியை பார்த்து கை கூப்பினான். உன்னை கண்ணை திறந்து பார்த்தார் மகாத்மா, அப்படியே சிரித்தார். என்னப்பா காசிக்கு பிரயாணமோ அப்படிங்கிறார். உன்னோட ரொம்ப சந்தோஷம், ஆமாம் சாமி நான் வந்தது கூட சொல்லலை, நான் எங்கே போகிறேன்னு சொல்லலை, நான் யாரும் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு நான் காசிக்கு போகிறேன்னு தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் நிஜமாவே பெரிய ஞானி அப்படிங்கிறார். உடனே அவர் கேட்டால், சரி காசிக்கு போய் என்னப்பா பண்ண போகிறேன், எதுக்கு காசிக்கு போகிறேன் அப்படிங்கிறார். அவன் சொன்னான், காசிக்கு போனால் புண்ணியம் இல்லையா சாமி, அதுக்காக போயின்னு இருக்கேன். அப்படியாப்பா, ஆனால் இது வரைக்கும் நான் காசிக்கே போனதில்லைப்பா அப்படின்னாரு அந்த குக்குட முனிவர். உனக்கு தூக்கி வாரி போடுறது, காசிக்கே போகாமல் இவருக்கு இவ்வளோ பலம் இருக்குன்னா அப்போ காசியை விட பெருசாக ஏதோ ஒன்று இவர்கிட்ட இருக்கு. நான் ஆச்சரியமாக பார்த்தேன், காசிக்கே நீங்கள் போனது இல்லையா? போடப்பா போகணும்னு எனக்கு தோணலை. உனக்கு கோபம் கொடுத்த என்ன, ரிஷியாக இருக்கீங்க, ஒரு முனிவராக இருக்கீர், காசிக்கு போகணும்னு தோணாதான், காசிக்கு போனால் முக்தி உண்டு, சிவபெருமான தரிசனம், விஸ்வநாத தரிசனம் கிடைக்கும், ராமநாமம் காதில் விழும், எவ்வளோ நன்மை இருக்குது. அவர் சொன்ன எல்லாம் வாஸ்தம் தானே, அதெல்லாம் எனக்கு இங்கேயே கிடச்சும் போது நான் இதுக்கு காசிக்கு போகணும் அப்படின்னு. உடனே அவன் கேட்டான், சரி நான் காசிக்கு போகிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம், எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, நீ எந்த இடத்துக்கு போனாலும் உன்னுடைய பாபம் போக போகிறது கிடையாது, நீ புண்ணியத்தை சம்பாதிக்க போகிறதும் கிடையாது. அவனுக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுத்து. உடனே அவன் காலை பிடிச்சுட்டு அழுத்தான், இப்படி சொல்கிறேள, நான் சின்ன பையன், நான் அப்படி என்ன எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாபமும் பண்ணலையே, யார் சத்தையும் பிடுங்கலை, யாரையும் கொலை பண்ணலை, அடுத்தவாட பொருளுக்கு ஆசைப்படல, எல்லாம் லிஸ்ட் போட்டு சொன்னேன், இதெல்லாம் பாவங்கள் நம்ம வச்சுட்டு இருக்கோமோ அத்தனையும் சொன்னேன். அப்போ குக்குட முனிவர் சொன்னார், இதெல்லாம் விட பெரிய பாவம் அப்பா அம்மாவை கேவலப்படுத்துறது, அவர்களை அசிங்கப்படுத்துறது, அவர்களை அவமரியாதைப்படுத்துறது, அவர்களுக்கு பண்ண வேண்டியதான பணிவிடைகளை செய்யாமல் இருக்கிறது, எல்லா பாவங்களையும் விட பெரிய பாவம், மகத் பாபம் அப்படின்ட்டார். தூக்கி வாரி போடுவார், உனக்கு புரிஞ்சுடுது தான் பண்ணுறது பாபம் அப்படின்னு தெரிஞ்சுடுது. சொல்லிட்டு இவர் சொன்னார், நான் சொன்னேன் இல்லையான காசிக்கு போக வேண்டிய அவசியம்லாம் இல்லைன்னு, காரணம் என்னன்னா நான் எப்பொழுதுமே என் தாய்க்கும் தகப்பனுக்கும் பணிவிட செஞ்சுட்டே இருந்தேன், அந்த பலம் தான் சத்தியம், அந்த பலம் தான் இன்னைக்கு புண்ணியமான நதி தீரங்கள் வரைக்கும் வந்து அவர்களுடைய பாவங்கள் இங்கே சரியாகி புண்ணியத்தை சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னா. மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ, முதல்ல தாய்க்கும் தந்தைக்கும் தான் முக்கியம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், நமக்கு அந்த வசனமெல்லாம் நன்னா தான் சொல்லுங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது, அதில் எல்லாருமே ஃபஸ்ட்டாக தான் நான் சொல்லும்போது கூடவே சொல்லுவேன், ஆனால் நடவடிக்கை அது ஒன்று இருக்குது இல்லையா, நடவடிக்கைன்னு ஒன்று இருக்குது. வயதானவர்கள் அவ சரியாக இருக்கார்கள் நான் சொல்ல வரல, சரியாக இருக்காளோ இல்லையோ, ஒழுங்கோ இல்லையோ, என்னமோ நம்ம ரொம்ப ஒழுங்கு நினைப்பேன், நமக்கு நம்ம என்னமோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கோமா, நம்ம எல்லாத்தையும் சரியாகவே பண்ணுறோமா, நம்ம யாரையும் குத்தமே சொல்கிறது இல்லையா, நம்ம யார்கிட்டையும் சண்டையே போடுறது இல்லையா, நம்ம யாரும் பொய்யே பேசுறது இல்லையா, எல்லாத்தையும் தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் தான். அதனால் தாய்க்கும் தந்தைக்கும் உரிய மரியாதை கொடுத்தே ஆக வேண்டிய தர்மம் உண்டு. உலகத்தில் எந்த மதத்திலையுமே தாய் தந்தையை வணங்குன்னு சொல்லவே இல்லை, நம்முடைய சனாதனமான தர்மம் மட்டும்தான் அது சொல்லி, முதல்ல அம்மா அப்பா, ஆனால் அம்மா வழியாக தான் உலகத்தையே பார்க்கணும். அம்மா 10 மாதம் கர்ப்பத்தை சுமந்ததுக்கு என்ன பண்ணாலும் கடன் தீரவே தீராது, எத்தனை பண்ணாலும் தீராது. அவனுக்கு புரிஞ்சுடுத்து, உன்னே ஒரு திருவடியை பிடிச்சுட்டு அழுதான், நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம், நான் மகாபாபி தான், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாரு. காசிக்கெல்லாம் போய் ஒரு பேர், நீ போனால் காசி விஸ்வநாத அந்த ஊரை விட்டு கிளம்பிடுவேன், அவ்வளோ மோசமான பாபி நீ, அவராக நிம்மதி அந்த ஊரில் இருக்கட்டும், நீ ஒன்று பண்ண, இந்தியிலேருந்து இந்த க்ஷணத்துலேருந்து உன் மனசை மாற்றிக்கும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணு, ஆசையோடு பண்ணு, ஸ்ரத்தையோடு பண்ணு, பண்ணி தொலைய வேண்டியிருக்கு, என்ன பண்ணுறது, வயசான வாழ்க்கை தான் புரியுறதா, இந்த மனசில் இந்த சலிப்பு வரக்கூடாது, ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வேலை பண்ணும் பொழுதும் மனசில் சலிப்பு வந்தால் அதனுடைய பூரணமான பிரயோஜனம் கிடைக்காது. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே அப்படின்றா பெண்கள், அப்போ அந்த கர்மாவை சுத்தியோடு பண்ணாதான் அதற்குரிய பூரணமான பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும். அப்போ சரின்னு அவரோட ஆசீர்வாதம் வாங்கிட்டான், அவர் ஆசீர்வாதம் பண்ணார், திருப்பியும் தான் தங்கி இருந்த தர்மசாலாக்கு ஓடினான். இந்த தர்மசாலையில் அப்பா அம்மா படுத்துட்டு இருந்தா, காலை பிடிச்சிட்டு ஊன்னு அழுதான், தூரத்துலேயும் ஒரு மனைவி பார்த்தா, என்னடா அது நல்லா இருந்தார் வீட்டுக்காரர் கெட்டு போயிட்டாரு, இது வரைக்கும் நான் சொல்கிறபடி எல்லாம் இருந்தார், நான் சொல்கிறபடி எல்லாம் கேட்டுட்டு இருந்தார், இப்போ இப்படி மாறி போயிட்டாரு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. Hare Krishna, Krishna, Radhe Krishna, Krishna, Radhe. அப்போ கதறி அழுதான். அவன் மனைவி நினைச்சா, அப்பா அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு காலத்தில் ஒழுங்கா இருந்தேன், அதுக்கப்புறம் மனைவி பேச்சை கேட்டு இப்படி ஆடிட்டேன். எல்லாரும் உடனே மனைவி மேலே பழிய போடுறது, சுய புத்தி இருக்கணும் இல்லை, எல்லா விஷயத்தையும் அப்படியே பொண்டாட்டி சொன்னால் கேட்குறவங்களா ஆம்பளைங்க ஒன்றும் கிடையாது. அவளுக்கு தேவையான பல விஷயங்கள் கேட்பா, முக்காவாசி விஷயம் ஆ ரைட் ஆ ரைட்டுமா சரிம்மா நிச்சயமா அதுக்கு என்னம்மா எப்பயாவது ஆமா சரிம்மா ரைட்டுமானாலும் காடி நடக்க போகிறதுலன்னு அர்த்தம். அதெல்லாம் நடக்காதுன்னு சண்டை போட்டால் கூட பரவாயில்ல, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணியாவது காரியம், அதுக்கு என்ன பண்ணா போச்சு அப்படின்னா போச்சு பண்ணவே மாட்டார். ஆனால் உடனே மழைய பண்ணி மனைவி மேலே பழி போடுறது ஒரு சுவாவம். அப்போ பார்த்தா அவளும் பார்த்தா சரி, உடனே அவன் சொல்லிட்டான், அவளும் வந்துட்டான். உடனே அழகா அவன் சொன்னான், அது மாதிரி தப்பு பண்ணிட்டோம்மா, இனிமேல் புரிஞ்சுக்கணும், குக்கூட முனிவரை பார்த்தேன் எல்லா விஷயத்தையும் சொன்னோன்னு. அப்போ அப்பா அம்மா சந்தோஷப்பட்டான். இந்த காசிக்கு கிளம்பின முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம், காசிக்கு போகலாம்னு கிளம்பின உடனேயே பாதி வழியிலேயே விஸ்வநாதர் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால் நமக்கு நல்லது, எப்போவுமே ஒரு கோவிலுக்கு போகிறோம், ஒரு சத்சங்கத்துக்கு போகிறோம், ஏதான ஒரு பஜனைக்கு போகிறோம் வச்சுக்கோங்களேன், போகும்பொழுதே நமக்கு நல்ல சகுணங்கள் வர ஆரம்பித்தோம், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் உண்டாக ஆரம்பித்தோம். சில விஷயங்கள் நம்ம உணர்கிறோம், பல விஷயங்கள் நாம் உணர்றது இல்லை. உடனே அழகாக இந்த புண்டலீகனன் அவனுடைய மனைவியுமா இந்த தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அங்கேயே இருந்து பணிவிடைகள் பண்ணுறான். பக்கத்துலேயே ஒரு சின்னதாக குடிசை போட்டுண்டு திரும்பி ஊருக்கெல்லாம் போகல, அப்படியே அங்கேயே இருந்துண்டு அழகா அப்பா அம்மாவுக்கு ஆசைப்படி, ஏன்னா திரும்ப அவள் வயசாகும் இங்கேயே இருக்கட்டும் உடம்பு களைச்சி போக வேண்டாம்னு சொல்லி அங்கேயே இருந்து அழகா தாய்க்கும் தகப்பனுக்கும் உன்னதமான கைங்கரியம் டெய்லி அவர்கள் நமஸ்காரம் பண்ணுறது, அவர்களுக்கு பாத பூஜை பண்ணுறது, அவர்களை சொல்றத கேட்கறது, அவர்கள் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றது, இதெல்லாம் ஒரு தர்மமாக சொல்லப்படுகிறது. அம்மா அப்பாவுக்கு உதவி பண்ணுறது, அவர்கள் மனசு நோகாதபடி நடந்து கொள்வது, அவர்கள் சொன்னவற்றே சரின்னு கேட்கறது, இதெல்லாம் ஒரு தர்மம். ராமானுஜர்லாம் அவர் அம்மா சொல்றது அப்படியே கேட்டிருக்கார். ஆதிசங்கரன் பகவத் பாதர் நிறைய பேர் பார்க்கலாம், ஏண்டா அப்படின்னா அவ்வளோ வசதி, அதை மாற்றமே கிடையாது. அழகாக இருந்து தியானம் தபஸ், இதுவே அவனுக்கு தியானமாக எடுத்து இதுவே தபஸாக எடுத்து குக்குட ரிஷிக்கும் பரம சந்தோஷம், பரவாயில்ல இவனுக்கு நல்ல புத்தி வந்துடுத்து அப்படின்னு சந்தோஷப்பட்டார். இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் நாரத மகரிஷி அப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு சஞ்சாரம் பண்ணிட்டு அழகா அந்த திண்டிரவனம் வந்தார். வந்து பார்த்தார், தன் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒருத்தன் அவ்வளவு அழகா ஒரு சுஸ்ருஷை சேவை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தார். பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், நேர பகவான் கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு துவாரகைக்கு போனார். துவாரகாபுரி ரொம்ப ஆச்சரியமான ஒரு இடம், பகவான் ருக்மிணியை கல்யாணம் பண்ணின்ற ஒரு இடம், தன் பக்தர்களுக்காக தானே நிர்மாணம் பண்ண ஒரு நகரம் துவாரகா. சுதாமா குச்சேலர் அவள் கொடுத்து கண்ணன் அனுபவிச்ச ஒரு இடம் துவாரகா. பகவானை 16,108 விதமா நாரதர் அனுபவிச்ச ஒரு இடம் துவாரகா. அழகா அந்த துவாரகைக்கு போறா. அழகா போய் கண்ணனை பார்த்துட்டு, கண்ணாணி எப்பயும் சொல்லுவேப்பா, ஆனால் பகவான் சொல்கிறான் அவள் அப்பா அம்மாவை ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறான் இல்லையா, வசுதேவர் தேவகியை கம்சனை வதம் பண்ணிவிட்டு ஜெயிலேருந்து மீட்ட பிறகு சொல்கிறான், அப்பா அம்மாவுக்கு குழந்தைகள் பெருசாக என்ன சுகம் தர முடியும், சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது, மழலையில் பேசுறது, தான் சாப்பிட்றீங்க தான் உப்பான்னு கொடுக்கறது, அது அதுதானே அப்பா அம்மாவுக்கு. எத்தனை வயசானாலும் அப்பா அம்மா அந்த பால்ய வயசில் தன் குழந்தைகள் தன்னிடத்தில் பழகின அன்பை வச்சுட்டு தான் பின்னாடி காலத்தில் எவ்வளோ அட்டகாசம் பண்ணாலும் மறந்துடுறார். ஏன் அப்படின்னா அந்த சுகம், இந்த மாதிரி பகவான் சொல்கிறான் நான் உங்களுக்கு ஒரு சுகமும் தரலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் கண்ணன். அப்போ நாரதர்ஷனா, நீ அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளை பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பிய கண்ணா, நான் ஒரு பயலை கண்டுபிடிச்சிருக்கேன், புண்டரீகன் பேர், திண்டிரவனம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல சோரா அப்பா அம்மாவுக்கு சுசுருஷமாக தான், உனக்கு டைம் இருந்தால் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. பகவான் சொன்னான் எனக்கு இதுக்கு தான் டைம், நமக்கு எதுவும் முக்கியம் இல்லை இல்லை கிருஷ்ணா, நிறைய பக்தர்கள் அவள்லாம் காத்துன்னு இருக்கட்டும், தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒருத்தன் சேவை பண்ணுறான்னா அவனை பார்க்கறது தான் என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு கிளம்பி வந்தான். பகவான் வந்துருக்கான். அப்போ இந்த பீமா நதி அப்படின்னு தான் பெயர், இந்த பீமா நதி தீரத்தில் தான் அவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ இந்த பீமா நதி ரொம்ப சலசலன்னு சத்தம் போட்டுருந்தது, அப்பா புண்டரீகன் சொன்னான், அந்த பூமியை பீமா நதியை பார்த்து எங்கள் அப்பா அம்மாலாம் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா, நீ இப்படி சலசலன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா கொஞ்சம் தொந்தரவா இருக்கு, கொஞ்சம் அண்டண்ட அப்படி வளைஞ்சு போகப்படாதா, என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்ட்டான். சத்தியத்து கட்டுப்பட்ட மாதிரி அந்த பீமா நதி அழகா சந்திரன் மாதிரி ஒரு வளவு வளைஞ்சது. அதுக்கப்புறம்தான் அதுக்கு பேர் சந்திரபாகானே பேர். ஜெய் போலோ சந்திரபாகா மாதா கீ. எப்படி நம்ம ஊர தாமிரபரணி நதி விசேஷமும் அது போல சந்திரபாகா சந்திரன் மாதிரி அப்படி வளைஞ்சு போயிட்டு இருக்கும் அந்த நதி. பண்டிகைபுரத்துல மட்டும் வளரும், ரொம்ப அழகா இருக்கும். நேர பயின்ற நதி இந்த புண்டலீகனுக்காக ஒரு வளை வளைஞ்சதுனால அதுக்கு சந்திரபாகா அப்படின்னு அழகா அந்த சந்திரபாகா நதி அப்படி வளைஞ்சு போகிறது. பகவான் வந்துட்டான் அழகா, இவன் மடியில அப்பா அம்மா அப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படியே பார்க்கறான், அவருக்கு தலையை தலைவர்கள் குழந்தைய தூங்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாயையும் தகப்பனையும் கொண்டாடி மடியில வச்சு அப்படி அத்தனை பேர் பண்ணியிருக்கள்னு தெரியாது. அட்லீஸ்ட் இனிமேல செய்யாது பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்றாங்க. அம்மா அப்பா போட்டு படுத்துறாங்க, என் மடியில படுங்களே, என் மடியில படுங்க, என் மடியில படுங்களேன். வீட்டு வேலை இருக்கும்போது அம்மா என் மடியில படுங்களேன், ஆசையோட தான் சொன்னேன், குருஜி நேதி கதை சொன்னார், என் மடியில படுங்களே, மடியில படுங்களேன்னு. ஏண்டா செத்தோம், ஏண்டா குருஜி கதைக்கு அனுப்பினோம்னு ஆக்கிடப்படாதுங்க. அப்புறம் இவர் பாட்டுக்கு ஒவ்வொரு வாட்டி எரியானு சொல்லிட்டு போயிடுறாரு, பார்த்துக்கு ஒவ்வொரு வாட்டி எரியானு பண்ணிட்டு அலையுது, அப்படி என் பேரை கெடுத்துடப்படாது. அதாவது அவளுக்கு ரெக்க வரா மாதிரி கண்டப்படாது. அது ஒன்று இருக்கு, அடைச்சுமா இருந்தா நீ வேற சொன்னாரா சந்தோஷம், நீ ஒழுங்கா இருந்தா எனக்கு அதுவே போதும், நீ என்ன திட்டாம இருந்தா அதுவே போதும், கொஞ்சம் கூட வேண்டாம், கண்ணே மணியே முத்தேன்னு கொஞ்சம் வேண்டாம், நான் சொல்றத கேட்டு நடந்தாலே போதும் அப்படின்னுவா. அம்மா அழகா மடியில எல்லாம் படுக்க வச்சு அவர்களுக்கு சுசுஷம் பண்ணிட்டு இருக்கான். அது ஒரு சந்தோஷம், எல்லாருமே குழந்தையா இருக்கும்போது அப்பா அம்மா அம்மா நீ தாச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கதை வேற வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் சுயநலமே பிராதானியமா போயிடுது வாழ்க்கை. அப்பா அப்படி கண்ணன் வந்துட்டாங்க, அப்படியே வீட்டுக்குள்ள உக்காந்துருக்கான். அப்பா அம்மா அப்பா ஒரு மடியில அம்மா ஒரு மடியில அப்படி படுத்துட்டு இருக்காரு இந்த புண்டலீகனுடைய தாயும் தகப்பன். இப்ப தூரத்தை அப்படி கண்ணன் வந்து அப்படி நிக்கிறான். துவாரகாஜீச நச்சிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அப்படியே வந்து நிக்கிறான். ஜம்மனு சங்கு சக்கர கதாபத்மம் எல்லாம் வச்சு நிக்கிறான். இப்படி பகவான் பார்க்கறான், நல்லா தேஜோ மயமா சுழிக்கிறான். தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் சீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகாகவைடூரிய கிரீடக்குந்தலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கனாதிபிஹ விரோசமானம் வசுதேவ ஐக்ஷத. கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் எப்படி இருந்தான் அப்படின்னு வசுதேவர் அனுபவிச்சால் சுகபிரம்ம மகரிஷி சொல்ற ஸ்லோகம். பகவான் அப்படி சங்கு சக்கர கதாபத்ம பாணியாக துவாரகாதீசனா நிற்கிறான். வீட்டுக்கு யாராக வந்தா வாங்கோன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு ஆசனம் கொடுத்து உக்காரும் குரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதிதி தேவோ பவ அப்படின்னு நம்முடைய தர்மம் சொல்றோம். யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தா கூட அவர்களை தெய்வமா பாவிச்சு உள்ள கூப்பிடணும். இந்த காலத்து கதை வேற, வரா அப்படின்னால முதல்ல கிளம்பிடுறது, அதுக்காகவே பிளான் வரா பேசிட்டே இருப்பா, நீ கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோ, அதான் எனக்கு போன் வரா மாதிரி சொல்லு, நீ ஒரு பக்கத்து ரூம்லயே போன் பண்ணி தான் நிறைய இருக்கு, அழகா அவர் ஃபோன் பண்ணு நான் வரேன். எல்லாரும் பண்றீங்க போல இருக்கு, பார்த்தா தெரியுது நிறைய நடக்குது எல்லாம் பாடுங்கிருக்கணும். அப்ப அழகா அந்த அதிதிக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை, ஆனா அவன் பார்க்கணும்னு அதிதி வந்தாச்சு. இப்ப மரியாதை பண்ண வேண்டியது தர்மம். எங்க விருந்தாளி உபசரிக்கலையோ அவர்களுடைய சொத்தெல்லாம் வீணாக போகிறது அப்படின்னு சாஸ்திரம். பயப்படாதீங்க, வீணா போக வேண்டாமே, எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாமியா தெய்வம் இருக்கு. எதுக்கு அதிதி தேவோ பவான்னு சொல்றோம்னா, நம்ம மேல அபிப்பிராயம் கொண்டு அன்பு கொண்டு நம்ம வீட்டுக்கு வரா இல்லையா, அப்ப அவளுக்கா தோணி அபிப்பிராயம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்தரியாமி நாராயணன், அதனால அதுக்குதான் கைகூப்பி வாங்கோ வாங்கோ அப்படின்லாம் கூப்பிடுறோம். அந்த மாதிரி வந்தவொடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்பா அம்மா மடியில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. உடனே பார்த்தா ஓரத்துல ஒரு செங்கல் இருக்கு, ரெண்டு விதமா சொல்றேன், பக்கத்து செங்கல் அப்படி தூங்கி போட்டான் அப்படின்னு, இல்லாட்டி பகவான்கிட்ட சொன்னானா அங்கே ஓரத்தில் செங்கல் இருக்கு, அதுவும் அப்படி செய்கை தான் காட்டுறேன் அப்பா அம்மா சொன்னார் அப்படின்னு விட்டான். செங்கலை போட்டு எடுத்து போட்டுக்கோங்க. பகவான் பார்த்தானா எவ்வளோ பெரிய ஆள், உலகளந்த பெருமாள், அவன் என்னை வரமாட்டானா காத்துன்றதா, இவன் வீட்டு வாசப்படியை தேடி வந்து நின்னா செங்கல் எடுத்துக்கணும் அப்படின்னு விட்டான். பகவான் பார்த்தா செங்கல்லாம் அவருக்கு உட்காந்து பழக்கமே கிடையாது, கிளாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் இவர் பார்த்தா செங்கல்ல உட்காரவும் முடியாது, நம்ம அது ஏத்துக்கலன்னா அவன் அவமரியாதை பண்ண மாதிரி ஆயிடும். இவனை பார்க்க அவன் கஷ்டப்பட்டு அவன் வீட்டு வாசல் வந்தாச்சு. உடனே பகவான் பார்த்தார், அந்த செங்கல்ல பகவானே எடுத்து அப்படி போட்டுண்டார். உடனே அழகா பகவான் பார்த்தார். செங்கல்ல நாலு கையெல்லாம் வச்சு பேலன்ஸ் பண்றதுலாம் கஷ்டம்னு சொல்லி டக்குன்னு ரெண்டு கையா மாத்திட்டார், ரெண்டு கையா மாத்திட்டார். இடது கை சங்கம் மட்டும் பகவானுக்கு எப்பயுமே விட பிடிக்காது, அது பாஞ்சஜன்யம். அதெல்லாம் ஆண்டாள் கூட கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் சித்தி திருக்குமோ மறுப்பு சித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கி அப்படின்னு அச்சியார் திருமிழ்ல சொல்ற. இந்த சங்கத்தை மட்டும் சுவாமி விடமாட்டார், ஆனா சக்கரம் கூட அப்பப்ப போயிட்டு போயிட்டு வரும். கைகளே தாமரை இருக்கிறதுனால தாமரை அவசியம் இல்லை, கதை எப்பயாவதுதான் வச்சுப்பார், சங்கம் மட்டும் விடமாட்டார். ஆனா குருஷேத்திர யுத்தத்துல கூட ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு வந்துட்டு சங்கத்தை மட்டும் எடுத்து சங்கநாதம் முழங்குறார். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ அப்படின்னு அந்த சங்கநாதத்தை எடுத்து பகவான் முழங்குறான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதனால சங்கத்தை இடது கையில வச்சிருந்தார். அந்த அந்த செங்கல் மேல சுவாமி அப்படி ஏறி அப்படி நிக்கிறார். செங்கல் மேல நிக்கிறது நின்று பாருங்க, நம்மளா நின்னா தாங்குமான்னு தெரியாது. அழகாக ஒரு சின்ன செங்கல்ல சுவாமி அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய அளவையும் குறுக்கிட்டான். என் பக்தன் எனக்காக கொடுத்திருக்கான், பகவான் பத்துடை அடியவர்க்கு எளியணும். பகவான் இவ்வளவு பெருசு வேணும் இப்படிலாம் வேணும்னு கேட்கறதே இல்லை, நம்ம மனசுல எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த எல்லைக்கு அவன் இறங்கி வரக்கூடிய கருணாசாகர். அதனாலதான் ஒவ்வொரு வீட்லயும் எல்லார் வீட்லயும் பெரிய வீடு இல்லை, பெரிய பூஜை அறை கிடையாது, பெருசா நிறைய பூவெல்லாம் போட்டு பூஜை எல்லாம் பண்ண முடியாது. ஆனா அந்த இடத்துலயும் தெய்வம் நம்மளோட வாழறதா இல்லையா? பாம்பேல எல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் தனியா பூஜை அறையெல்லாம் கொடுக்கவே முடியாது. இத்தினோண்டு ஒரு ஷெல்ஃப் தான் கொடுப்பா, அதுலயே ஒரு மூணு பறை, அதுல ஒரு 35 சாமி இருக்கும். அது ஒரு சாமி இப்படி நிற்கும், ஒரு சாமி இப்படி நிற்கும், ஒன்று இடிச்சு நிற்கும். இந்த பாம்பே ட்ரெயினில் போனோம்னா அவவா நிற்கிறத பார்த்தாலே இப்படிலாம் வித்தியாசமாக நாட்டியத்தோட அத்தனை அபிநயங்களும் பார்க்கலாம். அந்த மாதிரி பாம்பேயில் போனோம் அப்படின்னா அதுவே இவ்வளோ தான் இருக்கும், அந்த பறையே இவ்வளோ தான் இருக்கும். அதில் வேறு இன்னொன்று ஒரு கோலம் போடுவோம், எப்படி தான் போடுவாள் நம்ம கையே வைக்க முடியாது அங்கே. அதில் ஒரு கோலம் போட்டு அதுக்குனே ஒரு குட்டி விளக்கு, ஒரு குஞ்சு விளக்கு இருக்கும், அதுக்கு மேலே ஒரு மூடியை வேறு போட்டு காற்றுல அணையப்படாது. எல்லாமே இன்னொன்று பார்த்தோம்னா, ஆனா பகவான் அதையும் சந்தோஷமா அனுபவிக்கிறான். அதானே தெய்வம், எனக்கு இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்கறதில்லை. நீ என்னிடத்துல காட்டுற அன்புதான் உயர்ந்தது, அன்போடைய ஆழத்தை யாரால காட்ட முடியும் அப்படின்னா தெய்வத்தினால மட்டும்தான் காட்ட முடியும். அதனாலதானே சிவபெருமான் பிட்டுக்கு மண் சமக்கிறார், அவருக்கு என்ன பிட்டு அவசியமா? அவர் பாட்டுக்கு ஜாலியா சாம்பளை பூசி அலையிறார் குழு குழுன்னு, இவருக்கு சாப்பாடுக்கு என்ன குறவு உண்டா? ஒரு பிட்டு சாப்பிட்றது இத்தனை பாடம், தரம்படிதான் வேற படணுமா அப்படின்னா அந்த அன்பு, அந்த அன்புக்கு தான் தெய்வம் வசப்படுறது. அதனால அன்பே சிவம் அப்படின்ட்டு. அப்ப அந்த அன்புதான் தெய்வத்தை ஈர்க்கிறது, அன்புதான் உலகத்துடைய பெரிய ஒரு பலம். அதுக்கு மேல வேற எதுவும் பலம்னே சொல்ல முடியாது. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நான் படித்தேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரோக்ராம் நடக்கிறது, போட்டோ எடுக்க போயிருக்காரு. அப்ப குடுக்கல ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்துருக்கு, எதுக்கு வண்டி வந்துட்டு இருக்கு, கிடக்கிட்டா அந்த நாய்க்குட்டி எடுத்துக்கொண்டு ஓரத்துல வச்சுட்டு தடவி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த EMS கிட்ட கொடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் அந்த ஏரியாவில் இருக்கிறது சுற்றிலே இருந்தது, இவர் எங்கே போனாலும் அங்கேயே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சிட்டியில் அதை முத்துவிட்டு அவர் ஊருக்கு போயாச்சு, ஊருக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு திருப்பி அந்த ஊருக்கு வர இந்த நாய் எங்கேருந்தோ பார்த்துட்டு ஓடி வந்து அவர் பக்கத்தில் வந்து நக்கி நக்கி வாழை சுட்டோம். பல வருஷம் கழிச்சு இவர் மறந்தே போயாச்சு அந்த நாயை, ஆனால் அது மறக்கலை. உடனே அவர் பார்த்தார், உடனே சரி நம்ம மேலே அவள் அன்பு காட்டணும்னு சொல்லி தன் வீட்டுக்கு அழிச்சுட்டு போய் வளர்த்தான். இப்போ தான் நாய் சமீபத்தில் நாய் இறந்து போயிடுது, அவ்வளோ அழகு. அப்போ அந்த அன்புக்கு நாய் வசப்படுறது, அந்த நாயுடைய அன்புக்கு நம்ம வசப்படுறோம் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு விலங்கு தானே. அப்போ தெய்வத்தினுடைய அன்பு அதை விட உயர்ந்தது, ரொம்ப விசேஷமானது. அன்பு தான் எல்லாரும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்றது. இந்த பகவான் என்ன பண்ணான், தன் உருவத்தை சுருக்கிண்டு சுருக்குவாரின்றி சுருங்கினாய் அப்படின்றார் திருமங்கையாழ்வார். சுருங்கிண்டு அழகாக அந்த செங்கல் மேலே தன்னுடைய குஞ்சித்தமான பாதங்கள் அதை வச்சுட்டு அப்படி ஜம்முன்னு அப்படி இடுப்பில் கையை பேலன்ஸ் பண்ணணுமே, இப்படி இல்லை அப்படி ஆடிங்கிறது தான் நல்லா இருக்காது சரின்னு சொல்லிட்டு அப்படி சேஃபாக அழகாக அவர் கையில் இடதுகளை சங்கத்தை வச்சுட்டு வலதுகளை இடுப்பை பிடிச்சிட்டு இங்கே பார்த்தோம்னா அதுதான் அந்த பாண்டங்க. அப்படி இடுப்பை மேலே கையை வச்சுட்டு அப்படி ஜம்முன்னு நின்றுட்டேன். எங்கேருந்து பார்க்குறான் என்ன ஒரு கருணை, நான் அங்கேருந்து ஒரு செங்கல் இருக்குது அது ஒன்று தான் பக்கத்தில் இருந்து அந்த செங்கல் எடுத்து போட்டு போப்பாங்க, அதில் உட்கார வேண்டாமா? நான் உட்காரையே நின்றுட்டான். கொஞ்ச நேரம் வச்சா அப்பா அம்மா கண்ணெல்லாம் முழிச்சார்கள். இந்த புண்டலீகன் சொன்னான், யாரோ வாசலில் ஒருத்தர் வந்திருக்கார், ரொம்ப அழகாக இருக்கார், தேஜமயமாக இருக்கார்ப்பா. அவர் வந்தார், நான் போய் வரவேற்க, என்னப்பா வீட்டுக்கு வந்து விருந்தாளி நிற்க வச்சுட்டியான், இல்லை அங்கே செங்கல் இருந்து எடுத்து போடுங்கன்னு, எடுத்து போட்டுக்கோ உட்காந்துக்கோங்க சொன்னேன், அவர் தான் நின்றுருக்கார். அப்படியா? சென் வெள்ள போய் பார்த்தா பல பல பலான்னு பகவான், இவாளுக்கு யாருன்னு புரியல, ஒரு பெரிய கஷ்டம் பகவானுக்கு. உடனே புண்டலீகன் கை கூப்பி நம்மளை பார்த்தா ரொம்ப பெரியவர்னு தெரியுது, ஆனால் யாருன்னு தெரியுது அப்படின்னா, உடனே பகவான் எப்படி சரி சிந்தே சொன்னா, நான் வந்து துவாரகையில் இருக்கேன். ரொம்ப சாதாரண இப்போ இன்ட்ரொடக்ஷன், நான் துவாரகையில் இருக்கேன். அப்பா அம்மா பேர் வசுதேவர் தேவகி, ருக்மிணியோட வீட்டுக்கு கடைசி தன்னை பற்றி சொல்லவே மாட்டேங்க, பஸ்தாவை பற்றியே பேசிட்டு. அப்புறமா என்னை வந்து துவாரகாதீசன், வாசுதேவன் இப்படிலாம் சொல்லுவோம். தூக்கி வாரி போட்டது, பிரபு கிருஷ்ணா ஸ்வயம் கிருஷ்ணனானி பிருந்தாவன லீலா விஹாரியாணி பாங்கே விஹாரியாணி கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஏழரை ஸ்லோகம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவு வசத்தி அழகா கை ஊப்பிண்டு நமஸ்காரம் பண்ணார்கள். பகவான் சொன்னா இறுக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டா புண்டரீகன். பகவான் கட்டிண்டா அப்படி இருக்கும், கட்டிக்க விடணும். அவன் கட்டிக்கும்படியா கட்டித்தங்கமா இருக்கணும். அந்த அளவுக்கு பக்குவப்படணும் பக்தியிலையும் நம்முடைய கடமைகள்லையும். அந்த வசந்து வர 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 தானாகவே தெய்வம் நம்ம மேல உரிமை எடுத்துக்கும். தெய்வம் உரிமை எடுத்துக்கிறதுக்காகத்தான் பக்தி. தெய்வத்து மேல நம்ம உரிமை எடுத்துக்கிறதுக்கு இல்லை, தெய்வம் நம் மீது உரிமை எடுத்துக்கொள்வதற்காகத்தான் பக்தி. இருக்கே கட்டினவனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. பகவான் சொல்றான், எங்க அப்பா அம்மாவுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேனா அத்தனையும் நீ பண்றப்பா. சில வரைக்கும் இப்படி ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் சேவை செய்யக்கூடியவனை நான் பார்த்ததில்லை. பகவான் சொல்றான், ராமவதாரம் வந்தது அப்பா அம்மாவுக்கு எல்லா சேவையும் பண்ணணும், பித்ரு வாக்கிய பரிபாலனம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்தேன். ஆனா என்னால் பண்ண முடியல. 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டேன், எங்க அம்மா 14 வருஷம் தனியா வச்சுட்டேன், எங்க அப்பாவும் போயிட்டார். அதிலேருந்து ஒரு காயம் மனசுக்குள்ள இருந்தது. எங்க அப்பா அம்மா நன்னா வச்சுக்க முடியலையே. இப்பவுமே நம்ம கஷ்டப்படுற காலத்துல அப்பா அம்மா இருப்பா, நம்ம நன்னா இருக்கிற காலத்துல வச்சுக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க எங்க அப்பா இருந்தா அண்ணா இருக்குமே. என்னுடைய பாக்கியம் அவ்வளவுதான். அது ரொம்ப கஷ்டப்பட்ட காலத்துல என் தந்தையும் கூட இருந்திருக்கார். நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்ச காலத்துல எல்லாம் என்ன வாடா போடான்னு சொல்றதே விட்டுட்டார். நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிச்சா வாங்க உட்காருங்க அப்படின்னு. என்கிட்ட ஒரு வாழ்ப்பழம் கிட்ட கூட, நீங்க அப்படி கடைக்கு போனீங்கன்னா எனக்கு ஒரு வாழ்ப்பழம் வாங்கிடுவீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், என்னப்பா நீங்க திடீர்னு வாடா போடலாம் அப்படின்னு வாங்க போங்கன்னு சொல்லுங்க. அப்ப என் புள்ள வேற, இப்ப வேற. என் முதல்ல நான் உபன்யாசம் பண்ணும் பொழுது என்னை ஆமோதிச்சு இதுல நேரடியா என்கிட்ட பேசல, ஆனாலும் எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து எனக்கு தைரியம் கொடுத்தது என்னுடைய தந்தை. சாகர வரைக்கும் நான் மறக்கவே முடியாது. சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள் அப்போ கஷ்டப்பட்டு இருந்த காலம், நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், வேலையை உபன்யாசம் பண்ணிட்டு அப்புறம் வேலையை விடுறேன். வேலையை விடும்போது எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா ஏன்பா வேலையை விட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கல, எப்படிப்பா வாழ்க்கை நடத்த போறேன்னு ஒரு வார்த்தை கேட்கல. அவ்வளோ அழகா நான் பட சின்னப்பா வேலையை விடக்கூடாது. சரிப்பா உங்களுக்கு தெரியும் நீங்கள் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை எனக்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த ரொம்ப மரியாதை ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கும் என் தந்தைக்கும் பெருசாக ஒத்து வராது. அதையும் நான் சொல்லிடுறேன். நானும் என் தந்தையை ரொம்ப கூடி கொளாவி, ஆஹா இவர்களல்லவா தந்தை இவரல்லவா பிள்ளை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேரும் கீரியும் பாம்பும் கணக்காக தான் இருப்போம். இப்படி நான் மறப்பா அவர் மறப்பா இப்படி தான் இருந்தோம். ஒரு காலத்தில் அவருடைய குணங்கள் மாறினோன்னே எல்லாமே மாறிட்டு. அப்போ இன்னைக்கு நன்னா இருக்கேன், பகவானோட கிருபை ரொம்ப சௌக்கியமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு தான் இருந்தேன்னா கொண்டு உட்கார வச்சுருவேன், அப்பா வாங்கப்பா கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நான் முதல் முதல்ல உபன்யாசம் பண்ணும்போதெல்லாம் கேட்டுட்டு என் சொந்தக்காரர்கள்லாம் எப்படி பண்ணுறாரு பார்த்தீங்களா என் பிள்ளை, அவர் நல்லா பண்ணுறார், அவர் அவன் நல்லா பண்ணுறான்னு வரல. அந்த சாதாரணமாக பிராமணர்கள் வீட்டில் வாங்க பொங்கல்லாம் சொல்ல மாட்டா, டே வாடா உட்காரடா வாடி போடி இப்படி தான் வருங்க வழி. இந்த வாங்க பொங்கல்லாம் அப்ராமணர்கள் வீட்டில் மட்டும்தான் குழந்தைகளை நீங்கள் வாங்க போங்கன்னு சொல்கிற ஒரு மரியாதை எனக்கு மட்டும் ரொம்ப நான் ரசிச்சிருக்கேன். அவங்க என் பிள்ளைய வாங்கலாம் ஒரு நாள் போடா வாடா அப்படின்னு வாங்க பொங்கல் எங்களுக்கு வராது. பழக்கம் அப்படி ஒவ்வொருத்தரோட பழக்கம். அப்போ இன்னைக்கு என் தந்தையை நினைக்கும் போது எனக்கு ஆசையா இருக்கு. எத்தனையோ பேர் அவங்க அப்பாவுக்கு இது பண்றேன் அது பண்றேன், 60ஆம் கல்யாணம் பண்ணும்போது சரி நமக்கு இருந்தா பண்ணிருக்கலாம் இல்லையா, பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும். ஆனா அனுபவிக்கிற நிலைமையில தப்பன் இல்லையே, அதோ பகவத்கிருப்ப தாய் இருக்காங்க அதுக்கு சந்தோஷம். அது சொல்ல வரேன், இப்ப எனக்கு எத்தனையோ குழந்தைகள்லாம் தாத்தா தோடெல்லாம் போகும்போது என் பிள்ளைக்கு ஒரு தாத்தா இல்லையே அப்படின்னு தோன்றது. ஏன்னா என்னோட மனைவி சைட்லயும் தாத்தா இல்லை, குருஜி அப்பாவும் இல்லை, என்னுடைய அப்பாவும் இல்லை. இந்த தாத்தாவுடைய தாத்தான அது ஒரு விசேஷம் தானே. அது இந்த பிள்ளைக்கு இல்லைன்னு போகுது, பாவமா இருக்கு அவனை பாக்குறதுக்கு. யாரை பார்த்தா தாத்தா தான் ஓடிட்டு இருப்பான். ஏண்டா அப்படின்னா தாத்தாவுடைய சுக்கம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுக்கம் தான். இது பாசம்ன்றதை தாண்டி ஒரு சுக்கம், ஒவ்வொருத்தர் மூலமா கிடைக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு. பகவான் சொல்றான், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேனா என்னால பண்ண முடியல, ஆனா நீ பண்ணிட்டேப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு நான் வந்து அறம்பொருள் இன்பம் வீடு தர்ம அர்த்த காம மோட்சம் எல்லாம் கொடுக்கற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே நீ சம்பாதிச்சுட்ட, இதுக்கு மேல கொடுக்கறதுக்கு ஒன்றும் பாக்கியம் கிடையாது. இதுக்கு மேல எனக்கு என்ன யோசிக்கிறது, உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு என்னால் சிந்தனை பண்ண முடியலப்பா. குழந்தை உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீ சொல்றபடி நான் பண்றேன்னு சொன்னான் பகவான். பகவான் சொல்ல, நீ கட்டளை இடு, நான் காத்துருக்கேன். கண்ணன் என் சேவகன் பாரதியார் சொல்றா இல்லையா, நீ சொல்லுப்பா நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன மாதிரி இருந்தா உனக்கு அனுபவிக்க பிடிக்குமோ அப்படி இருக்கேன் அப்படின்ட்டான். குண்டலிகன் கதறி கதறி அழகான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தசவதாரம் எடுத்த சுவாமி ஓடி வந்து, நீ முடிவு பண்ணு, நான் டிசைட், நீ டிசைட் பண்ணிக்கோ நான் என்னவா இருக்கணும் அப்படின்னு. நான் திவாகர ரிஷின்னு ஒருத்தர் உண்டு, திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியுடைய பக்தர். பத்மநாப துவாரகையிலேருந்து ஓடி வந்த சுவாமி 18 மைல் தூரத்துக்கு இருந்தார். 18 மைல் இப்போ திவாகர முனி சொன்னார், பிரபு 18 மைல்லாம் நீ இருந்தா யார் கோவில் கட்டுறது, யார் பூஜை பண்ணுறது, என்னைக்கு அர்ச்சனை பண்ணுறது, என்னைக்கு நிவேதனம் பண்ணுறது, உன் கோவிலை மட்டும் தான் சேவிக்க முடியும். பத்மநாப கோவில் போனால் காதாலையும் சாயங்காலம் வரைக்கும் எப்படி திருவடியில் நடக்க ஆரம்பிச்சா 18 மைல் நம்மளாம் நீ நடப்போமா, சான்ஸே கிடையாது, இப்படி நடக்க முடியாதுப்பா அப்படின்னார். அப்போ பகவான் பத்மநாபர் கேட்டான், நான் என்ன அளவு வந்தால் உனக்கு சௌகரியமோ அந்த அளவுக்கு வரை நீ டிசைட் பண்ணிக்கோன்னுட்டேன். உடனே அவர் கையில் ஒரு தண்டம், ஒரு கம்பு இருந்தது, சொன்னார் இது மாதிரி ஒரு 3 மடங்குக்கு சுருங்கி வாங்கினார். உடனே 18 அடியாக பகவான் சுருங்கி வந்தார். இன்றைக்கி நம்ம பார்க்குற பத்மநாபர் ஒரிஜினல் சைஸு 18 மைல் தூரம், அவ்வளோ பெரியவர். இந்த பக்தனுக்காக 18 அடியாக சுருங்கினார். அப்போ பகவான் பக்த வத்சலன் அவர் கேட்டார், நீ முடிவு பண்ணிக்கோ குழந்த, நான் என்ன பண்ணால் உனக்கு சந்தோஷமும் நீ தீர்மானம் பண்ணு, அதன்படி நான் செய்கிறேன்னுட்டான். குண்டலீகன் அழறான், இவன் தெய்வத்துக்கெல்லாம் நினச்சதும் இல்லை போகிறதும் இல்லை, ஆனால் தெய்வம் வந்து நின்று இவன்கிட்ட நீ முடிவு பண்ணிக்கோன்னு சொன்ன உடனேயே அப்பா அம்மாவை பார்த்து, அப்பா அம்மா சொன்ன என்ன தோன்றதை சொல்லு குழந்த, பகவான் இவ்வளோ தான் இறங்கி வந்திருக்கார் துவாரகாதீசன், நாங்கள்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் நம்மளை தேடி வந்திருக்கார், ஒன்னால எங்களுக்கும் காட்சி கிடச்சிட்டு இருந்தோம். உடனே கை கூப்பிட்டு கதறார், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணதுனாலே தான் எனக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைச்சது, என்னால் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு பண்ண பணிவிடையின் காரணமாக எனக்கு பரமாத்மாவுடைய தரிசனம் கிடைச்சது அப்படின்னு. உடனே அப்போ அவர் சொன்னார், அப்போ கிருஷ்ணா நான் உன்னை சொல்லுவேன், நீ என்ன வேணால் சொல்லு நான் கேட்குறேன். அந்த மாதிரிலாம் கேரண்டி மனுஷாட்ட கொடுக்க முடியுமா, நீ என்ன வேணால் சொல்லு. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவா, குருஜி நான் சொல்வேன் நீங்கள் ஓகே சொல்லணும், நான் சொல்ல நீ ஓகேன்னு சொல்கிற மாதிரி மட்டும் நான் சொல்லுவேன், எல்லாம் ஆரம்பத்தை கழுத்தில் கட்டி வச்சு நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்றும் திட்டப்படாது, ஆரம்பத்தில் குழந்தைக்கு பீடி போடுறோம், திட்டப்படாது கோச்சிக்கப்படாது அப்படி நான் சொன்னேன். அப்போ திட்டுற மாதிரி கோச்சிக்காம எதுவும் சொல்ல போறியா அப்படின்னு, திட்டப்படாது கோச்சிக்கப்படாது, நான் சொன்னால் நீங்கள் கேட்கணும், நிதானமாக இருக்கணும், நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம், நம்ம யோசிப்போம், 2 மணி நேரம் உட்காந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் திரும்பி வாங்குற நமக்கு ஒரு டைம் வேணுங்க இல்லை அப்படி சொல்லுவார். ஆனால் பகவான் அழகாக சொல்கிறான், அப்போ குண்டலீகன் சொல்கிறான், பிரபோ இந்த மாதிரி உருப்படாதான் பல பேர் உண்டு, நமக்கு தான் தெரியும் பல பேர் உண்டுப்பா, இவர்கள்லாம் உருப்படணும் அப்படின்னா நீ இந்த இடத்துல சாட்சியாக தாயாருக்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்கிறவனுக்காக வந்து நின்னான்னு உலகத்தில் தெரிஞ்சால் எல்லாரும் கொண்டாடுவார்கள், எல்லாரும் அனுபவிக்கும்படியா நீ இங்கேயே இப்படியே நிற்கணும்னு காரணம் சொல்லியிருக்கலாம். நான் நிற்கிற அழகு அது இடுப்பில் கையை வச்சுட்டு சாட்சா மன்மத்த மன்மத்தனா கோடி சூரிய பிரகாசனா பகவான் பொல 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 பொலான் நிற்கிறா, இடுப்பில் கையை வச்சுண்டு ராஜாதி ராஜனாக கோடி சூரிய பிரகாசனாக வைஜெயந்தி வனமாலிதாரியாக பீதாம்பரதாரியாக அழக நிற்கிறார். அவனுக்கு அந்த பகவானுடைய அந்த போஸ் ரொம்ப பிடிச்ச போயிடுது. பிரபோ இப்படியே நில்ல அப்படின்னுட்டார் பகவான். சரி எவ்வளோ நாள், நான் சொன்ன கல்பக்கோடி வருஷம் இங்கே இரு, எத்தனை பேர் வராளோ அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணு பகவான் போதுமா அப்படின்னு அவர் சொன்னார். பிரபு அதனால தூரத்தில் நிற்க வச்சிடாத, உன்னை தொட்டு பார்க்குற ஒரு கிருபையை பண்ணு. அவன் கேட்டா நான் தொட்டு பார்க்கட்டுமா ஒன்று, பகவான் சிரிச்ச, நான் தான் உன்னை தொட்டுறேன், நீ என்ன தொடுறது கருணையினால், நான் உன்னை தொடணும் அப்படின்னா நீ கிருப பண்ணணுமே. பகவான் சொன்ன தொட்டு பாடுறா, இந்தா உனக்கு தான் நான் அப்படின்னு கிஃப்ட் கொடுக்கும்ல, அந்த மாதிரி இடுப்பில் கையை வச்சு, இந்தா என்ன எடுத்துக்கிறியா, அப்படி பாம்பரம் எதுக்கு அனுக்கிறான், என்ன நான் வேணுமா உனக்கு, இந்த குழந்தைக்கு கேட்போம் ஐஸ்கிரீம் வேணுமா சாக்லேட் வேணுமா என்ன வேணும் சொல்லு, அப்பா எது கேட்டாலும் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் பட்ஜெட் சொல்லுவோம் 100 ரூபாய்க்குள்ள என்ன அப்படின்னு சேஃபாக பாண்டிட்டு சொன்ன, என்ன வேணால் நீ வாங்கிக்கோ 1 ரூபாய்க்குள்ள 1 ரூபாய்க்குள்ள என்ன கிடைக்கும் தெரியாது, ஆனால் ஒரு ஜாலி அந்த மாதிரி பாண்டவன் சொன்னான், உனக்கு நான் வேணுமா எடுத்துக்கிறியா, இந்த இடுப்பில் கை வச்சுட்டு நான் வேணுமா அப்படி அவன் சொன்னான், தொடக்கமா தொட்டு பாருண்டா அப்படின்னு. அப்படி பகவானோட போய் பாதத்துபடி பக்கத்தில் போனான், அழகான சுகந்தம் வீசறான் பகவானுடைய திருவடியில், நல்ல துளசி வாசனை, அழகான நீல நிற பாதங்கள், மேல் கால் உட்பாதங்கள் அப்படியே சக்கச்சவேல்னு இருக்கு. இப்படியே போனால் பக்கத்தை தொடர்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கூச்சமாக இருந்தது. இப்போ தட்சிண பாரத சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவாளுக்கு டக்குன்னு போய் பாண்டங்களை பிடிக்க வர, நம்மளால் தூரத்துலேயே சுவாமியை பார்த்து பார்த்து பழகினோட டக்குன்னு போய் பிடிக்க தோணார். இப்படியே போனால் அப்படியே பார்த்தான், கை வைக்க வைக்க போய் பார்த்தேன். கடைசியில் ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு தொட்டுடுவேன். முதல் தடவை நான் பன்றிபுரம் போகும்போது எனக்கு தொடுறதுக்கு மனசே வரல. நான்லாம் போய் எப்படி பண்ணுறாங்க அவனை தொடுவேன், நீ இவ்வளோ நாசனை எனக்கு தொடவே வேண்டாம், நாங்கள் போய் இப்படி கை கூப்பி நின்னுங்க. அப்போ அந்த பூஜை பண்ணுற பண்டான்னு சொல்லுவாங்க, அவங்கள தொடு 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 அப்படின்னு நான் சொன்னேன். பஸ் இன்னொன்று எனக்கு போதும் அப்படி உடனே தலையை பிடிச்சி ஒருத்தர் தள்ளு தள்ளி பாண்டவன் திருடல கூட என் தலையை மோத வச்சு விட்டேன். நான் கடலை கடலை பாண்டுறங்கா, எனக்கு இவ்வளோ காரணம் எல்லாம் தாங்காது. ஏன்னா நம்ம கர்ப்பகிரகத்தில் விடுறதே பெரிய சந்தோஷம். கர்ப்பகிரகம் தூரத்தேன்னு பார்க்குற தெய்வம், கர்ப்பகிரகத்தில் பக்கத்தில் போனதே சந்தோஷம். பக்கத்தில் போய் ஒரு அரை அடி கேப்பில் சுவாமியை பார்க்குறதே போதும் நமக்கு, அதுவே பெரிய சந்தோஷம். இதில் தொடுன்றது ஜீரணம் பண்ண முடியல. இதில் அவர் தலையை பிடிச்சி என்ன கேட்கவே இல்லை. அவர் பிடிச்சி தலையை பிடிச்சி நேரம் கொண்டு பாண்டவன் திருவிழில் கொண்டு அதை அழுத்திட்டு பிடிச்சி தலையை வச்சிருந்தார். பிரார்த்தனா கரோ, பிரார்த்தனை பண்ணு, ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி குண்டலீ கவரதா ஹரி விட்டலா அப்படின்ட்டார். ஆனால் கொஞ்ச நேரம் ஒன்றுமே பேசவே வரல, அப்படியே போயிடலாமான்னு தான் தோணிச்சு. ஏன்னா இதுக்கு மேலே வேற என்ன வேணும், அடைய முடியாத ஒரு தெய்வம் அது என்னை ஐஷிண்டு போயிருக்கு, கர்ப்பகிரகத்தை என்னை விட்டு கொடுத்து என்னை தொட சொல்றது, நான் தொட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு நிற்கிறேன். விளையாட்டு போல அந்த பூஜை பண்ணுறவர் பிடிச்சி என் தலையை பிடிச்சி தள்ளி கீழே தள்ளி அழகா அவன் திருவடியில் கொண்டு என் தலையை வச்சுட்டானே. அப்போ இந்த கருணை தானே, இந்த உரிமை நம்ம எதிர்பார்க்கறது உரிமை தானே. யாராவது நம்மகிட்ட உரிமையோடு இருக்கார்கள்னா அந்த உரிமைக்கு விலை உண்டு இல்லையா? இப்போ தெய்வம் உரிமையோடு இருக்குன்னா அந்த உரிமை பாண்டவனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு சுவாமியும் ஒவ்வொரு விதமான உரிமை, பாண்டவங்கன்னு அது விசேஷம். அப்போ அப்படி தொட்டு பார்க்கறான் பிரத்யட்சமா தெய்வம், அப்படி கல் மேலே நிற்கிறது அப்படியே பார்க்குறான். ஐயோ இந்த பாதத்தை போய் செங்கல் மேல நிக்க சொல்லிட்டேங்க, ஒரு வெத்து வெத்துன்னு ஒரு குஷன் போட்டுருக்கலாமே. செங்கல் வந்து நர நரன்னு இருக்கும் இல்லையா, நிக்கிறதுக்கு அவ்வளவு சுகம் கிடையாது செங்கல். ஆனால் செங்கல் மேல நிக்க சொல்லிட்டேனே, ஆனால் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்ல வேண்டாமா, சொல்ல மாட்டேங்கிறானா. இந்த செங்கல் சைஸுக்கு தன் உடம்ப மாத்திக்கிறான், அதானே வேணும். நம்ம அதுக்கேத்த மாதிரி நமக்கெல்லாம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்து போகிறதே தெரியாது. நமக்கு என்ன சௌகரியம் அதெல்லாம் பண்ணிக்கணும். இந்த ட்ரெயின்லலாம் பார்க்கணும், நமக்காக ட்ரெயின் நேதி கூட ட்ரெயினில் தான் வந்துடும். அவாவா அந்த படுக்கை, அந்த தலகாணி, அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட் போனால் அவாலே படுக்கை போர்வை துண்டெல்லாம் கொடுத்துருவா, அது செட் செட்டாக வச்சுருப்பான். இப்படி எல்லாரும் பார்ப்பா, இந்த திராணி நல்லா இருக்கா, இந்த திராணி நல்லா இருக்கா, தூங்க போகிறது 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ, அதுக்கு எந்த போர்வை நல்லா இருக்கு, அதில் மூந்து வேறு 6.5 இல்லையா, இதெல்லாம் கஷ்டம் வச்சுக்கோங்களேன். அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை அழகாக விரிச்சு படுத்து இன்னமும் 50 வருஷம் அங்கேயே படுத்து கிடக்கிற மாதிரி, பீஷ்மர் மாதிரி அம்பு படிக்க படுக்கிற மாதிரி படுக்கிறான். அதில் வேற யாரும் ஏறிடக்கூட ஏற அப்படின்வா, மேலே இருக்கிற எப்படி ஏற முடியும், அதுக்கு ஏதாவது தனியாக லிஃப்ட்டு கிஃப்ட்டு வச்சானா ரயில்வே அப்படி போகலாம், எப்படி கீழே வந்து படி கட்டி விட்டால் ஏறலாம், பள்ளி கட்டு சபரிமலைக்குன்னு ஒவ்வொரு படியாக ஏற்றின்னு போகலாம், அதுக்கும் வழி இல்லை. இவா அப்போ பூமி சாமி ஒரு கால் கீழே வச்சு மேலே ஒரு கால் வைக்கிற மாதிரி, இங்கே ஒரு காலை வச்சு அங்கே ஒரு காலை வச்சு கடைசியில் முடிஞ்சு அவள் தலையில் கால் வைக்கிற மாதிரி தான் அப்பர் பர்த்தில் ஏரியே படுக்கணும். எனவே நான் அப்பர் பர்த்தில் தான் படுத்தேன் நினச்சி ஒவ்வொருத்தரும் அப்பர் பர்த்தில் சரி சரி மகாபலிபுரத்தில் கால் வைக்கிற மாதிரி தான் ஏறி போக வேண்டி இருக்கு. அதுலையும் சில கஷ்டங்கள்லாம் இருக்குது, குட்டி குழந்தைகள்லாம் வந்துட்டு அது ஜம்முன் அங்கேயே கங்காபிஷேகம் வேறு பண்ணும் ராத்திரி தூக்கத்தில், அண்ணா என்னடா சிலி சில்லி ஏதோ விழருது அப்படின்னு பார்க்க, அது சௌக்கியமாக அபிஷேகம் பண்ணும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா சொல்வா, குழந்தை எப்பவுமே இப்படி தாங்க பெரிய பெருமையா, நமக்கு என்ன தலையெழுத்து, அவளுக்கு குழந்தை அவள் கங்கா அபிஷேகம் நினச்சிக்கிட்டோம், பன்னீர்னு நினச்சிக்கிட்டோம், சந்தனமே நினச்சிக்கிட்டோம், அவாபாடு நமக்கு என்ன அவசியம் இருக்கு, அவன் குழந்தைகள் அதுகளுக்கு தெரியாது. அப்போ அவ்வளோ அதுக்கே அவ்வளோன்னா இவன் பார்க்குறான், இந்த தெய்வத்தை போய் நான் செங்கல் மேலே நிற்க வச்சுட்டேனே. இருந்தாலும் அழகாக அப்படி திட்டு பார்க்குறான், மிருதுவா மெத்து மெத்துன்னு ஒரு தாமரை பூவை விட மிருதுவானவன் பாண்டுரங்கள், அழகான அந்த பாதங்கள் தொடர்ந்து குலுங்கி குலுங்கி ஆகிறான். இந்த இந்த பாதங்கள் என்ன தேடின்னு வந்திருக்கே, நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு திருமொழிச்சாக, நடந்த கால்கள் நொந்தடுதோ, நடந்து நடந்து கால் விழிக்கிறதான் பாண்டுரங்களை பார்த்தாங்க அப்படிதான் சொன்னப்பா. எல்லாரும் பிடிச்சு பிடிச்சி திருவடி, நான் தொடும்பொழுது எல்லாரும் பிடிச்சு பிடிச்சி கால் வலிக்கிறதாப்பா, நொந்து போயிடுதா, ஏன்னா அதனால எனக்கு தொட பிடிக்காது. பிடிக்காதுன்னா எதுக்கு போய் தொடணும், ஆனால் தொடர சுகம்தான், ஆனால் எதுக்கு தொடணும். ஒரு குழந்தைய தூங்குற மாதிரி வீட்டு கை சும்மா குழந்தை இப்போ தான் தூங்குறது அப்படின்னு கை கை மேலே போடுவோம். ஆனால் அதை விட மென்மையானவன் பாண்டுரங்க கண்டறியினார். அழகான அந்த காதங்கள், தங்கத் தந்தை தங்கச் சலங்கள், அது அந்த வேஷ்டி வந்து ஃபுல்லாலாம் அப்படி தழைய தழைய நம்ம பத்மநாபர் மாதிரி ரங்கநாதர் மாதிரி திருப்பதி பெருமாள் மாதிரிலாம் கட்டணும். அது ஒரு அறகுறையாக கணுக்கால் தெரியும்படியாக தான் பாண்டன் பார்த்தேன்னா தெரியும், ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு வேஷ்டியே இருக்காது. அழகான பீதாம்பரம், ஜோரான முட்டி, பருத்து தொடை, சின்ன எடை, இடுப்பில் சங்கம், இந்த கையை வெறுமை வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு ஒரு கையை சங்கத்தை வச்சுட்டு நிற்பான். அந்த கேப்ல அந்த அங்கவாசத்தை சுத்தறத பார்க்கணும் ஸ்டைலா பாண்டங்களுக்கு. அப்படி கொண்டு வந்து அப்படி போட்டு அப்படி போட்டு அதுக்கு ஒரு கேப் இருக்கும் கையில, அதுக்கு நீங்க கூட கேப் இருக்கு பாருங்க, இந்த கேப்ல அப்படி போட்டு இப்படி போட்டுட்டு அப்படி கையில இப்படி வச்சு நிற்பான். அந்த ஸ்டைல் அது பாண்டங்களோட ஸ்பெஷாலிட்டி அது. என்னடா நான் அப்படி போட்டுட்டு அப்படி அந்த தொங்குறதே அழகு பாண்டங்களுக்கு. ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒரு அழகு உண்டு இல்லையா? அப்ப அழகா அந்த மாதிரி நிக்கிறான், நீ பாக்குறான் பகவான் தாத்தான் என்ன இடுப்பு தொடரணுமோ அப்படின்னு. தொட்டா தேவலைன்னு தோன்றது, முதல்ல தொடவே மாட்டேன், இப்போ தொட்டா தேவலைன்னு தோன்றது, நான் தொட்டு பாரு அழகா போனான் இடுப்பு தொட்டா. பகவான் இடுப்புல கை வச்சுருந்தான், எப்படியும் பார்த்தான் என்னது இடுப்புல கை வச்சுருந்துருக்க. பகவான் சொன்னான், என்ன நம்புறவாள, என்ன என்ன என் திருவடியை பிடிக்கிறவாள், அவளுக்கு சம்சார சாகரம் இடுப்பளவு தான். நடந்தே கிராஸ் பண்ணிடுறாங்கல்ல விட்டலனை பிடின்னு, யார் விட்டலனை பிடிக்கிறாளோ அவளுக்கு இந்த பவசாகரம் இவ்வளவு தான். இடுப்பளவுனா நடந்து போயிடலாம் இல்லையா? இந்த முறப்ப நாடு வல்ல நாடுக்கெல்லாம் நடந்து போவா, தாமிரபரணியில் பெரிய வெள்ளம் இல்லை அப்படின்னா இப்படியே நடந்து போவா. இந்த காலமாட்டெல்லாம் ஓட்டி சந்திரபாகா அப்படி தான், தண்ணி இல்லைன்னா இங்கே பக்கத்தில் நடக்கும், நடந்தே போயிடுவா. பெருசா வெள்ளம் வந்தா தான் பெருசு செலவு அதை தேவைப்படும். அழகாக இடுப்பை தொட்டு பார்க்குறான், பகவான் அழகான மாறு ரக்ஷஸ்தலத்தில் அழகாக சோறா அந்த மறு நல்ல தோள்கள். பாண்டரங்கன் வந்து ஒரு யங்ஸ்டர், ஒரு 15-20 வயசு ஸ்வீட் டீன்னு சொல்லுவாள், அந்த மாதிரி ஒரு இளம் காளை பார்க்கறதுக்கு அழகன். வயசானவர்லாம் கிடையாது, ரங்கநாதர் மாதிரியோ மற்றவாழ மாதிரியோ வயசானவர் கிடையாது. ரங்கநாதர் கிழவனாக இருந்தாலும் அழகன் வச்சுக்கோங்களேன், குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழி, எழுகமல பூவழகர், படுத்தனே அவ்வளோ அழகாக இருக்கார். இந்த பாண்டங்கன் இந்த இடுப்பில் நிற்கிற தோரணையே அழகு. அழகான காதலில் மகர குண்டலம், சாதாரண பகவானுக்கு மகர குண்டலம்னு சொல்லும், மகரம்ன்ற ஒரு மீன் அந்த ஷேப்பில் ஒரு குண்டலம், அதனால் மகர குண்டலம். ரொம்ப அழகான முகம், அந்த மூக்கு மட்டும் முழுக்க முழுக்க முழுக்கும் இருக்கும், கண்ணத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சம் அந்த வடுதல்லாம் இருக்கும் பார்த்தசாரதி மாதிரி. இந்த பீஷ்ம பிதாமகர போர்த்த அம்புடைய தழும்புகள் பாண்டரங்கன் முகத்தில் பார்க்கலாம். திருவள்ளிக்கணி பார்த்தசாரதி உற்சவ மூர்த்தியை பார்த்தோன்னா முகம் முழுக்க தழும்பா இருக்கும், இந்த அம்மை போட்டா மாதிரி. பாண்டரங்கனுடைய திருமுக மண்டலத்தை அந்த மாதிரி என்னோட ஒரு திசையே சொல்லுவா, பா முகம் எல்லாம் அப்படி இருக்கே, நான் க்ரீம் போட்டு விட்டா தேவலையே அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு உண்டு. ஆச்சரியம் அவள் அதில் இன்னொரு விஷயம் உண்டு, எங்கள் திருக்குறுங்குடி நம்பி என்ன ஸ்மார்ட்டாக பழ வழான் இருக்கு, பொங்கால் இருக்கார் புட்டு புட்டு புட்டா அப்படிங்க பெரிய சண்டையே நடக்கும். இல்லை என்னடாண்ணா இதுக்கு பட்டிமன்ற தீர்ப்பு நான் தான் சொல்லணும், என்ன கஷ்டம் தெரியுமா? அவள் சொல்லுவா, நீங்கள் தான் அன்றைக்கி சொன்னீங்க சத்தங்கிறது யோசனா, நீங்களும் தான் அன்றைக்கி சொன்னீங்க, என்ன சொல்ல முடியும்? அந்தந்த சுவாமியை வசதியாக சொல்ல வேண்டிய தர்மம் எங்களுக்கு. நான் சொன்னேன் இவன் தான் அங்கே நிற்கிறான், அவன் தான் இங்கே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி குழப்பிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். தீர்ப்புனா அப்படிதானே, குழப்பி விட்டுட்டா போதும். இவனையே தான் பாண்டரங்கனே தான் பத்மநாதன், பத்மநாபனே தான் ரங்கநாதன், ரங்கநாதனே தான் வைத்தமானிதி, வைத்தமானிதியே தான் வரதராஜன், வரதராஜனே தான் ஸ்ரீமன் நாராயணன், அவனே தான் சர்வமுமா வியாபிச்சிருக்கான். அவ்வளவு அழகா அப்படி பார்க்கிறான். பகவானுடைய கண்ணம் கண்கள் செந்தாமரை கண்கள், நல்ல தீர்க்கமான குருவம், அதுவும் அந்த திலகம் ரொம்ப அழகு பாண்டரங்கனுக்கு. இப்படி கீழே இந்த இப்படி ஒரு தாமரை மாதிரி அப்படி இருக்கும். ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விதமான திலகம், நம்ம வைத்தமான திருமணிட்டு இருப்பார். பாண்டரன் மட்டும் கீழே இந்த நூனி நூக்கிலேருந்து இப்படி வந்து ஒரு தாமரை மஞ்சள் தாமரை மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு ஒரு திலகம் அப்படி தலையில கிரீடம், நல்ல சுருள் சுருளான கேசம் பாண்டரனுக்கு. ஆரம்ப காலத்தில் மயில் கிளி இருந்தது, அப்புறம் மயில் கிளி எங்கேயோ தொலைச்சிட்டான். மயில் கிளி இல்லாததுனால பாண்டரன் மட்டும் மயில் கிளியே கிடையாது. ஆனால் கிருஷ்ணன் தான் ஸ்வயம் துவாரகாதீச கிருஷ்ணன், ஆதிசங்கர பகவத் பாதர் கூட பாண்டரங்காஷ்டகம் எழுதியிருக்கார். அதில் கூட பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கும் போது அழகாக சொல்கிறார், அவ்வளோ அழகு இந்த பாண்டரங்கன் போய் பார்த்தார், இந்த புண்டரிகன் இறுக்கி கட்டிந்தார். அது இந்த மகாராஷ்டிர ஜனங்கள் இந்த பாண்டரங்கனை கொண்டாடுறத பார்க்க முடியும், கட்டி பிடிச்சுருவோம். அவளெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே பூஜை பண்ணுறவங்க ஜாலியாக நெத்திலே அப்படி சந்தனத்தை அள்ளிட்டு போயிடுவான். பாண்டரன் லேசர் சில்லு கிள்ளிட்டு போயிடுவான், தப்பையை லேசர் சௌக்கியமாக ஹாய் அப்படின்டுவான். பார்த்துட்டு வெளில வந்துட்டு இப்படி தோப்புக்கரம் போகிறோம், காதை பிடிச்சிட்டு குதிப்பான், அப்புறம் கையை தட்டுவான் அப்படின்னா, அதுக்கு நான் பாண்டரங்கா பாய் சீ அப்புறம் வரேன் அப்படின்னு. நான் போயிடுறேன் சமத்தா இருங்க, அவங்ககிட்ட சொல்லுவா சமத்தா இருங்க, நாளைக்கு வந்துடுறேன் சமத்தா இருக்கணும் அப்படின்வா. உரிமை பண்டரிபுரத்தில் மட்டும் தெய்வத்துக்கிட்ட பயம் கிடையாது, எதிர்பார்ப்பு கிடையாது, உரிமை. என் விட்டலம், என்னுடைய பாண்டுரங்க, என்னுடைய பண்டரீநாதன்ற உரிமை ஜாஸ்தி. அன்னையிலிருந்து பாண்டுரங்கன் இந்த புண்டலீகனுக்காகத்தான் இந்த சந்திரபாகா நதி தீரத்தில் ஜோரா செங்கல் மேலே நிற்கிறார். இன்னைக்கு பார்த்தா செங்கல் தெரியாது, இந்த மூர்த்தி அப்படியே அர்ச்சாவதார மூர்த்தி, ஸ்வயம்பு மூர்த்தி, மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட மூர்த்தி இல்லை, தானாகவே ஸ்வயம்புவாக ஆவிர்பவிச்ச மூர்த்தி. ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், திருப்பதி பெருமாள் வள ஸ்வயம்பு மூர்த்தி அப்படின்னு தானாகவே உற்பத்தியானது. அவ்வளவு விசேஷம்.
பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. புண்டலீக வரதா, பஜே பாண்டுரங்கா, புண்டலீக வரதா, பஜே பாண்டுரங்கா. பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. புண்டலீகவரதா ஹரி விட்டலா அப்படி புண்டலீகனை தேடிந்து வந்தான். ரொம்ப அழகு முரளிதர சுவாமிஜி அந்த தலைப்பு வச்சது, வீடு தேடி வருவான் விட்டலன். ரொம்ப அழகான தலைப்பு. நினைச்சுப்பேன் அந்த அனுபவம் இருந்தால் தான் அப்படி ஒரு தலைப்பு கொடுக்கவர். நீ தேடிண்டு போக வேண்டாம், அவன் உன்னை தேடிண்டு வருவான் அப்படின்ற ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. வீடு தேடி வருவான் விட்டலன் அப்படின்னு இல்லை, பகவத் சங்கல்பத்தினால் இருக்கக்கூடிய தலைப்பு. நம்ம விட்டலனை பிடி வச்சோம்னா பகவானுடைய சங்கல்பம் என்ன பிடிக்க சொல்லு அப்படின்னு அவன் சொன்னதுனால தான் அவ்வளோ அழகு. அப்படி அந்த பாண்டுரங்கன் புண்டலீகனுக்காக வந்தான். அதனால்தான் புண்டலீக வரதா ஹரி விட்டலா அப்படின்னு. விட்டல் அப்படின்னா விஷ்ணுன்னு அர்த்தம். அது விஷ்ணுன்ற வார்த்தை காலப்போக்கில் அப்படி இந்த தமிழ் படாத பாடுபடுறது வருது. அந்த மாதிரி இந்த விஷ்ணுன்ற வார்த்தை அப்படி மாறி மாறி விட்டோபா விட்டலா அப்படிலாம் ஆயிடும். ஆனால் அதுவும் அழகாக இருக்கு வச்சுக்கோங்களேன். விட்டலா இப்போ விஷ்ணு அப்படின்னா யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு. விட்டலா விட்டோபா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கு. லக்ஷ்மி அதுதான் ரக்ஷ்மி ஆச்சு. லக்ஷ்மி பாய் ரக்ஷ்மி பாயை கட்சியில் ருக்குமாயி ஆயிடுச்சு. விட்டலானுடைய மனைவி ருக்குமாயி தாயா ருக்மிணி தேவி அழகா ருக்குமாயி அப்படின்னு ருக்குமாயி ருக்குமாயின்னு. அப்படி இந்த பாண்டுரங்கன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவிடை செய்யும்படியான புண்டலீகன தேடினத பெரிய ரிஷி அப்படின்னு சொல்றான். இப்படிதான் வந்தவன் பாண்டுரங்கன் சந்திரபாகா நதி தீரத்திலே நின்றுருக்கான். அந்த பாண்டுரங்கனுடைய பக்தர்கள் ரொம்ப ஆச்சரியம். அது எல்லா ஜாதிக்காராலும் அதுல உண்டு. உயர்ந்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், அவனிடத்துல அவனை வெறுத்தவர்கள், இப்படி நிறைய பேரை தன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மகா கெட்டிகாரன் பாண்டுரங்கன். நிறைய சரித்திரம் உண்டு. என்னை ரொம்ப பாதித்த ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பாண்டுரங்க பக்தை. ரொம்ப விசேஷம். அழகா மங்களபேடு அப்படின்னு ஒரு கிராமம் உண்டு. மங்களபேடு அப்படின்னு அந்த மகாராஷ்டிராவில் பண்டரிபுரத்துலேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் அந்தண்ட இங்கே நலதிருப்பதிலாம் போகிற மாதிரி மங்களபேடு அப்படின்னு அந்த இடத்துக்கு போய் மங்களபேடு அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த இடத்துல அழகா ஷியாமா அப்படின்னு ஒரு வேசி இருந்தா, ஜலச்சாரி உடல் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கா. இது வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு பெண் கான்ஹோ பாத்ரா அப்படின்னு பேர். தமிழ்ல சொல்லும்பொழுது கானோ பாத்ரா, கானோ பாத்திரை அப்படின்னு. சரியான அவளோட பேரு மராட்டியில கான்ஹோ பாத்ரா, கா இன் ஹோ பாத்ரா. இந்த பாத்திரம் ஞாபகம் வரும்போதுலாம் பாத்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஹோ பாத்ரா, கான் பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறாரு. கான்ஹோ பாத்ரா அப்படின்னு அவள் பேர் பெருசா வரலன்னா கானோ பாத்ரா அப்படின்னு. எத்தனையோ யார் யார் அரசியல்வாதிகள் பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், வாயில நுழையாத பேரெல்லாம் இதா பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தப்பே இல்லை. கானோ பாத்ரா அவளுடைய பெண். அவளுக்கு யார் தகப்பன்லாம் தெரியாது. அவள் அம்மா வீசி பிறந்தாச்சு. ரொம்ப அழகா இருக்கா. அழகுன்னா யாராக இருந்தாலும் திரும்பி பார்க்கும்படியான ஒரு அழகு. ஆனா இருக்கிறவன் இவ்வளவு ஒரு நாளாவது அனுபவிக்கணுமே அப்படின்னு ஆசைப்படும்படியான ஒரு அழகி. ரம்பா, மேனகா, ஊர்வசி, திலோத்தமை, இவர்கள்லாம் கூட வெட்கி தலைகுனியும்படியான ஒரு அழகு கலியுகத்தில். அந்த கானோ பாத்ரா நன்னா பாடுவா, நன்னா ஆடுவா. அப்ப ஒரு நாள் அவ அம்மா ஷியாமா சொல்றா, வந்து நீ ரொம்ப அழகா இருக்கா, எனக்கே கண் பட்டுடும் போல இருக்கு. ஏன்னா திரௌபதி அழக பார்த்து அவளுடைய தோழிகளுக்கே ஆண்மைத்தனம் வந்தது அப்படின்னு சொல்றா. அவ்வளவு அழகான, அது மாதிரி ராமனை பார்த்து ஆண்களுக்கு பெண் தன்மை வந்தது அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப அழகா, அவ்வளவு அழகா ராமன். ஆனப்பார் இவன் நேரில்லை கான் அப்படின்னும்படியா. அப்ப அவ அம்மா சொன்ன, ரொம்ப அழகா இருக்க, எனக்குலாம் இந்த அழகு இருந்தா இன்னைக்கு எல்லாம் கோடீஸ்வரியா இருந்திருக்கேன். அவளுக்கு அதான் தோணும், தப்பா சரியா அப்படியே வாழ்ந்துட்டா. அப்ப வச்சுன்னா நம்ம ராஜாவுடைய அரண்மனைக்கு போய் நீ ஆடி பாடி எல்லாம் பண்ணா ராஜாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிடும், நிறைய பணம் எல்லாம் கொடுப்பாரு. ராஜாவுக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அப்படி ஆசன் நாயகியா வச்சுப்பார், அப்படி சௌக்கியமா இருக்கலாமே அப்படின்னு. எனக்கும் வயசாகிறது, தொழில் பண்ண முடியல அப்படின்னு. அப்ப இந்த கானுவ பாத்திரா சிரிச்சா, என்னம்மா நீ, உனக்கே தெரியும் அழகு எவ்வளவு, நீ எல்லாம் சொல்ற. ஆனா போயும் போயும் திரும்ப திரும்ப ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட போய் என்னை நிற்க சொல்றியா, எனக்கு என் உடம்புக்கு ஒரு அழகன் வேணும் அப்படின்னா கோடி மடங்கு வசதியா இருக்கணும். அப்படி ஒரு ஆண் பிள்ளை இருந்தா சொல்லு, நான் அவனுக்கு வேலைக்காரியா அடிமையா கூட இருக்கேன். சும்மா அந்த சாதாரண ஆண் பிள்ளைகள்லாம் நான் மயங்க மாட்டேன். எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன சும்மா ஆஹா ஓகோன்றான். மீச வச்சாலும் அழகா இல்லை, மீச எடுத்தாலும் அழகா இல்ல, சின்னதா வச்சாலும் அழகா இல்ல, முறுக்கு மீச வச்சாலும் அழகா இல்ல, எல்லாரும் முறுக்கு மீச வைக்கிற பாரதியார் மாதிரி நன்னாவா இருக்கு. பாரதியார் முறுக்கு மீசா கம்பீரியமா இருக்கு. எப்ப இருக்கிற மீச தாடி வச்சு ஏதோ பண்ணி நாங்களும் அலையிறோம், என்ன இருக்கும் இப்படி என்ன இருக்கும், ஜாஸ்தி பெருசா வளர்க்கும், இல்லாட்டி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணுவோம். இவ்வளவுதான் வேற என்ன பண்ண முடியும், ஒன்னு எல்லாத்தையும் மழிக்கணும், இல்லாட்டி எல்லாத்தையும் பெருசா வளர்க்கணும், இல்ல அப்பப்ப ட்ரிம் பண்ணிடணும். இதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும், அகப்பையில இருந்தா சட்டியில இருந்தா அகப்பையில வரதுக்கு, சட்டியிலேயே ஒண்ணும் இல்லை, அப்படி யாரா வத உடம்புலாம் அப்படி வயிற்றுலாம் உள்ள கேட்கலாம், இவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா அதுக்கப்புறம் புதுசாப்பா அப்படி வயிறு வெள்ளதானே வர செய்யும். அது எத்தனை வயசான அளவு தன் அழக மெயின்டைன் பண்றது ஆண்களுக்கு ஒரு காதல் உண்டு. என்ன எப்ப பார்த்தாலும் பெண்களே தான் ரொம்ப சிங்காரம் பண்ணிக்கிறான்னு சொல்றான். ஆண்களோட சிங்காரத்துக்கு ஒன்றும் குறவே கிடையாது. நான் பார்த்துருக்கேன், 65 வயசு எனக்கு தெரிஞ்ச தாத்தாக்கள்லாம் உண்டு. இருக்கிறதே 4 முடி, இந்த பக்கம் மட்டும்தான் இங்கெல்லாம் சுத்தமாக வழுக்க. இந்த முடியை நீளமாக வளர்த்து அதை இப்படி எடுத்து இப்படி வாரி அதை அழுத்து அழுத்துவார் பாருங்கோ, இப்படி எழுத்துவார். நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்து விடலாமே, தொந்தரவே இல்லையா, சும்மா இருக்க குருஜி, இதுதான் எனக்கு ஸ்டைலே அப்படின்னு. இருக்கிறது 40 முடியாது இங்கே இப்படி பொங்கறத கஷ்டப்பட்டு பிடிச்சி இழுத்து சமயத்தை அவருடைய ஃபேன் கீழே வாங்க நின்று வேர்த்து வையும். இல்லை ஃபேன் கீழே வந்தா அப்படி பறக்கும் வேர் வேணா முட்டி நின்று கம் போட்ட மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். உன்ன டை அடிக்கிறது, மீசைக்கு டை அடிக்கிறது. நான் 40 வயசு சாண்டி ஆசினாலே பக்கு 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 40 தொட்டுருச்சா அப்படின்னு பயம் வந்துருக்கேன். 40 அப்பாரா 40 வந்தாச்சு, அவனை இன்னும் அடங்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுறது. ஆச்சரியம், அந்த அழகுல ஒரு ஈர்ப்பு. இவ சொல்லிட்டா என்னை விட கோடி மடங்கு அழகுடையவனாக ஒருத்தன் இருந்தா சொல்லு, நான் அவனுக்கு அடிமையா இருக்கேன்னுட்டான். அவன் அம்மா சிரிச்சா, அடி போடி போக்கத்தவளை, உன்கிட்ட இருக்க அழகை வச்சு ஆண்டு அனுபவிச்சு சம்பாதிக்க துப்பு இல்லை, சும்மா பேச வசனம் பேசிட்டு இருக்க அப்படிதான் சொன்னான். அவ சிரிச்சா, விடுமா தூரத்தை, நான் நடனம் ஆடிட்டு போறான், அதுல பணம் வரும், அதில் வாழ்ந்துட்டு போயிடலாம், நீ சொல்ற மாதிரி கண்டவங்கிட்டலாம் போய் நான் இருக்க முடியாது அப்படின்னு. இப்படி காலம் ஓடிட்டு இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்துல ஆஷாட சுக்ல ஏகாதசி, இப்ப வந்து ஆஷாட சுக்ல ஏகாதசி, இந்த மங்களவேடு கிராமத்துல இருந்து நிறைய பக்தர்கள் வார்கரி சம்பிரதாயம் அப்படின்ட்டு வாரின்னு சொல்லுவோம். வாரி அப்படின்னா பன்றிபுரத்துக்கு அப்படி அலையிறதுன்னு அர்த்தம். வீட்டுல பன்றிபுரம் போறது, பன்றிபுரம்ல வீட்டுக்கு வர்றது, அப்படி சுத்தி கிடக்குறா அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி வாரி அப்படின்னா பன்றிபுரம் போய் சுத்தி இருக்கு. பன்றிபுரத்துக்கு போகிறதும் வரதுமா இதே வழக்கமா, மாசத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாரி சம்பிரதாயம், வார்கரி சம்பிரதாயம். இல்ல ஒரு பெரிய குள்ளாலாம் வச்சுட்டு கழுத்துல ஜாலரெல்லாம் மாட்டிண்டு கையில சப்ளாக்கட்டையை வச்சுட்டு ஒரு தம்பூரா தொங்க வச்சுட்டு அபங்கம் பாடுவா. அபங்கம் அப்படின்னா பங்கம் அப்படின்னா பங்கப்படுறது, பின்னப்படுறது, முடிஞ்சிடும். அபங்கம் அப்படின்னா முடிவில்லாதது, எல்லை இல்லாததுன்னு அர்த்தம். அந்த மாதிரி மகாத்மாக்கள் பாடின பாண்டரங்கனுடைய அபங்கம் எல்லாம் பாடிட்டு இப்படி நடந்து போவான். எதையும் எதிர்பார்க்காம பாண்டரங்க தரிசனமே வாழ்க்கையின் லட்சியம்னு போவார். நிறைய மகாத்மாக்கள் அப்படி பன்றிபுரத்துக்கு பாத யாத்திரையா போறாரு. இவ பார்த்தா சரி இவ மகாத்மாக்கள்லாம் போறான்னு சொல்லி எல்லாரும் ரோட்ல அப்படி பஜனை பாடிட்டு வரா. இவ அழகா போனா ஜோரா அழகா அவர்களை நமஸ்காரம் பண்ணும். பஜனை பண்றவாளை நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னா அந்த புண்ணியம் நமக்கும் வந்துச்சு. பகவன் நாமத்துக்கு அத்தனை ஒரு பெரிய பலம் வந்து. ஏன்னா அவ மனசுக்குள்ளேயே பஜனை பாடலாம். இதுக்கடா கத்தி பஜனை பாடுறான்னா நம்ம காதலியும் வேணும், நமக்கும் நல்ல கத்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. ரெடி பிரகலாதன் ரகசியமா இருந்திருக்கலாம். நீங்க என்ன சொல்லுறோ அப்படிதான் பா வாழறேன் சொல்லிட்டு போயிருக்கலாம். இல்லப்பா, சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு ஒன்பது விதமான பக்தி எதுக்கு சொன்னா அப்படின்னா இல்ல ஏதான ஒன்னாவது இரண்யக்கசிப்பு பண்ணடமே அப்படின்றதுக்காக சொன்னான். இவர்கள்லாம் அழகா பஜனை பண்ணிட்டு இருக்க நமஸ்காரம் பண்றா. பாண்டுரங்க 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 பாகிமாம் பாண்டுரங்க 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 பாகிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். பாண்டுரங்க 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 பாஹிமாம். பண்டரிநாதா 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 ரக்ஷமாம். நாமதேவ துகாராம் பாண்டுரங்க பாகிமாம். நாமதேவ துகாராம் பாண்டுரங்க பாகிமாம். ஞானதேவ ஏகநாத பண்டரிநாத ரக்ஷமாம். நாமதேவ சுகாராம் பாண்டுரங்க பாகிமாம். ஞானதேவர் முதல்ல, நாமதேவர் அப்புறம் ஞானதேவர். ஞானதேவ ஏகநாத பண்டரிநாதாரக்ஷமம். இங்க ஒரு போட்டோ வச்சிருக்கோம், இருக்கவர் தான் ஞானதேவர். ஞானதேவரோட ஜீவ சமாதி இது. இந்த ரெண்டு சித்திரங்களும் ஆலந்தியிலேருந்து வந்தது. ஆலந்தியில தான் சந்த ஞானேஸ்வரர் ஜீவ சமாதியில இருக்கிற இடம். அந்த இடத்துல வந்தது. நான் நேற்று ட்ரெயின்ல வரும்போது என் கூட ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி வந்த டிக்கெட் இல்லாம வந்த ரெண்டு பேரும் அழகா வந்து இன்னைக்கு உங்களுக்கு காட்சி கொடுக்குதுன்னு. அவ்வளவு வசதி இந்த பண்டரிநாதனும் இந்த ஞானதேவர். அவ்வளவு அழகா அவர்லாம் பஜனை பண்றா, நமஸ்காரம் பண்ணா. உடனே அவள ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார்கள். அப்ப உடனே இவ கேட்டா நீ எங்க போறீள் அப்படின்னா, அப்ப அவர்கள் சொன்னா நாங்கள்லாம் பண்டரிபுரம் போறோம் அப்படின்னா. பண்டரிபுரம் கேள்விப்பட்டிருக்கா, ஊர் பக்கத்து ஊர் தானே, 14 கிலோமீட்டர் தானே. எதுக்கு பண்டரிபுரம் போறீள் அப்படின்னா, அவள் சொன்னா ஆஷாட சுக்ல ஏகாதசி வருது. ஆஷாட சுக்ல ஏகாதசினா ஆடி மாசம் சுக்லபக்ஷ ஏகாதசி, ஆஷாடி அப்படின்னா மராட்டி வார்த்தை. அந்த ஆஷாட சுக்ல ஏகாதசிக்காக பாண்டரங்கனை தரிசனம் பண்றதுக்காக அப்படி பஜனை பாடிண்டு நடந்து போவோம். பாத யாத்திரை இப்ப திருச்செந்தூர்லாம் பாத யாத்திரை போறா இல்லையா, அந்த மாதிரி அந்த ஊர்ல பழக்கம். உன்னேவா கேட்டா, சரி இந்த பண்டரிபுரத்துல யார் இருக்கா? உன்னேவா சொன்னா, பாண்டரங்கன் இருக்கார், எங்களுடைய நாதன் பாண்டரங்கன் இருக்கா. உன்னேவா கேட்டா, எப்படி இருப்பான் ஆளு, சூப்பரா இருப்பானா சுமாரா இருப்பானா அப்படின்னு. உன்னை ஒருத்தர் பார்த்தண்டா, சுமார்ன்ற வார்த்தைக்கு அவனுக்கு அர்த்தம் தெரியாது, சூப்பர்ன்ற வார்த்தைக்கு வார்த்தையே கிடையாது. அப்ப எப்படி இருப்பான்? சுந்தர பரிபூர்ண புவன சுந்தர, அழகுன்னா அழகு, கோடி சூரிய பிரகாசம். இந்த முகம் அப்படி இருக்கும், சிரிச்சான்னா அப்படி இருக்கும், நிக்கிற ஸ்டைலே தனிமா, இடுப்புல கையை வச்சுட்டு அவன் பார்க்கிற பார்வையே அழகுமா. அவ்வளவு ரொம்ப அழகா இருப்பாருமா, ரொம்ப ஹேண்ட்சம், ஹாய் ஹேண்ட்சம் சொல்ற மாதிரி இருப்பாருமா. அப்படியா? எத்தனையோ கோவில்கள்லாம் இருக்குமா, ஆனா அவனுடைய அழகு தனி. எப்படிப்பட்ட அழகுன்னு நீ எல்லாம் பார்த்தா உசிரியே விட்டுடும், அவ்வளவு அழகுன்னு உசுர விட்டுடு. ஐயோ இப்படி ஒரு அழகு அச்சோடான்னு உசுர உசுர வாங்கும்படியான ஒரு அழகன் படுத்தி எடுக்கிறானா, அவ்வளவு அழகும்மா. ஆங்கில நாங்களே படாத பாடுபடுறோம், நீ பெண் இள வயசுல வேற இருக்க, நீ அந்த அழகு ஒரு தடவை நீ பார்த்தே வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் அந்த மங்கா வேடெல்லாம் உனக்கு பிடிக்காது, பன்றியபுரமே கத்தின்னு இருக்கணும்னா அவளுக்கு ஆசை வந்துடுச்சு. இப்படி வேலை ஒரு ஆள் தான் தேடிட்டு இருக்கும் நமக்கு, நம்ம எதிர்பார்த்த ரேஞ்சு கொடுத்த இருக்கா போல, என்ன எதிர்பார்க்கிற ரேஞ்ச், இவன் ரேஞ்சே இல்லாம எங்கேயோ இருக்கான். புவன சுந்தரன், நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே நிக்கிறான், பாண்டுரங்கா புவன சுந்தரா அகில குரு நமஸ்தே நிக்கிறான், அத்தனை அழகா நிக்கிறான் பகவான். அது நிக்கிற ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க, நேரம் போய் பார்த்தா நம்ம ராத்திரி தான் அந்த தர்பன் எல்லாம் கட்டுவோம். இந்த ராத்திரி பகவானுக்கு சயன ஆர்த்தி நடக்கும், அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு நிக்கவே இல்லாம ட்ரெஸ் இல்லாம நிற்பான், அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணுவான். ராத்திரி 11:30 ஃப்ரெஷ்ஷாக அவனுக்கு ஒரு டர்பன் கட்டுவான், இந்த 9 கச்ச அந்த பெரிய மடிச்சாரெல்லாம் புடலில் கட்டுறான், அந்த மாதிரி ஒரு துணியை எடுத்து அதை சுற்று 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 நல்லா புழியிற மாதிரி புழிஞ்சு அதை வச்சு ஒரு டர்பன் இப்படி 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 கட்டி அப்படியே அந்த நாமத்தை அப்படி வச்சு திலகத்தை வச்சு அவனுக்கு அலங்காரம் பண்ணி அந்த ஆபரணங்கள்லாம் போட்டு பார்க்கணும். தோத்துருவோம், வேற யாருமே வேண்டான்னு தோணிப்படும், அவ்வளோ அழகன் பாண்டுரங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னான். நான் வரட்டமா அப்படின்னு அவன் சொன்னான். பன்றிபுரத்துக்கு யார் வேணா வரலான்னு சொன்னான். நான் வேசி பொல்ல, என்னை உள்ள விடுவாங்களா அப்படின்னு. ஆமா நல்லா பாண்டவன் பார்த்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்தர்கள்லாம் பாகவதாலெல்லாம் பயந்துருக்கா. அவன் சொன்னான், நீலாம் சிப்பிக்குள் முத்து மாதிரி, சேத்திரவனத செந்தாமரை மாதிரி வா அப்படின்ட்டு. உன்னே அம்மாட்ட சொன்னாம்மா, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தன் கிடச்சிருக்கான், எனக்கு நான் போய் பார்க்குறேன் எப்படி இருக்கான்னு பார்க்குறேன். நிறைய பொண்ணே தெரியும், எங்கள் கோவில் குளம்லாம் போகிறேன்மா, கோவில் தான் ஆனால் நான் காதலனா பார்க்க போகிறேன், என்னுடைய பாவம் அப்படி நான் போய் பார்க்குறேன். சரிடி, உனக்கு அவனை பிடிச்சி போயிருந்தான் அங்கேயே இருப்பேன், அதுக்கப்புறம் அப்படியே போயிடுவேன். இந்த வார்த்தை சொல்லியிருக்கப்படாது, சொல்லிட்டான். அவன் கூட இருப்பான், அவனுடைய போயிடுவாம்மா, பிடிக்கலன்னா திரும்பி இந்த பக்கம் வந்துடுவேன், ஒரு தடவை போய் பார்க்குறேன். அம்மா பார்த்தா, வாஸ்தவண்டி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அதுக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கல, உனக்காவது பாக்கியம் கிடச்சிருக்கேன், சரி போயிட்டு வா பாரு. ஆனால் அம்மானு ஒருத்தி இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ, ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டான். வேசி தான், வயிற்று பழப்பு, ஆனாலும் தன் பொண்ணு பக்தி பண்றா அப்படின்னு நன்னாரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அனுப்பிட்டான். உனக்கு என்ன பண்ண, அந்த வார்த்தை சம்பிரதாயத்தை பத்தின கடைசியில போய் நிக்கிறான். நிறைய பெண்கள்லாம் தல்ல துளசி மாடம் எல்லாம் வச்சுப்பாங்க, மகாராஷ்டிரங்கள்லாம் அப்படிங்க வார்த்தை சம்பிரதாயத்தை சின்ன துளசி மாடம் வச்சுட்டு அதை தலையில சுமந்துட்டே பன்றிபுரம் போவான். கையில ஒரு காவி கொடி இருக்கும், பன்றிபுரத்துக்கு எப்ப போனாலும் யார் போனாலும் காவி கொடியோட போவான். கழுத்துல ஒரு தம்பூரா தங்கிட்டு இருப்பான், ஜாலரா இருக்கும், நெத்தியில ஒரு திலகம். இதெல்லாம் தான் வார்க்கடி சம்பிரதாயத்துக்காரோட அடையாளம். ஆண்கள் பெண்கள் வயசானவா குழந்தைகள் எல்லாரும் பஜனை பண்ணிட்டு போறான். இவங்களுக்கு ரொம்ப புதுவிதமான அனுபவம், இப்ப இவ பாடுவா இவ ஆடுவா உலகம் இவளோட அழக கொண்டாடும், பேஷ் பேஷ என்னமா இருக்கா அப்படின்னு கொண்டாடுவா. முதல் தடவையா இவளுடைய அழக பார்க்காம இவளுடைய பக்தியை பார்த்த ஒரு கூட்டம், அதே கூட்டத்தில் நிறைய இளவயசு பசங்க இருக்கா, நிறைய வயசானவா இருக்கா, ஆண்கள்லாம் இருக்கா, ஆனா யாருக்குமே இவ அழகுல ஒரு ஈர்ப்பு வரல. ஏன்னா அந்த பக்தி பாவத்துல மனசு மயங்கி கிடக்கிறான். இப்ப நமக்கே நம்ம பெண்ணோ இல்லாட்டி சகோதரியோ அம்மாவோ அழகா இருக்கா அப்படின்னா அழகா இருக்கான்னு ஒரு பெருமை இருக்கிற வழிய ஒரு காம சிந்தனை வராது, அது நமக்கு சுயமா அந்த ஒரு புத்தி உள்ளுக்குள்ள வச்சிருக்கா இல்லையா. இவளுக்கு அதிசயமா இருந்து என் அழக பார்த்து கொண்டாடாத ஆண்கள் உண்டா உலகத்துல, பரவாயில்ல சந்தோஷம்னு பஜனை பாடிண்டு அழகா நடந்து போற மங்கள வீடு கிராமத்துல இருந்து நடந்து போறோம். நடந்து நடந்து போயாச்சு சந்திரபாகா நதி தீரம், ஜெய் போலோ சந்திரபாகா மாதா கி ஜெய். பெரிய கூட்டம், பெரிய ஜனங்கள் வந்திருக்கா. ஐயோ தலையிலயும் ஒரு துளசி மாடத்தை வச்சுட்டான். அவளுக்கு அழுகியா வந்துருத்து. நான் பண்டிகைபுரம் வரேன்னு கிளம்பினேன். என்ன புனித படுத்துருக்க பகவான் தலைமையில துளசி வச்சுட்டான். வீட்டில் வச்சு பத்திவிரதர்கள் பூஜை பண்றதுன்னா துளசி. தேசி மகள் ஆனாலும் இவ தலையில துளசி வச்சோன்னு அந்த பாண்டங்கள் பெரிய ஆள். ஆனா பார்க்க வரேன் கிளம்பினதுக்கு என்ன பவித்திரம் பண்றானே, என்ன தள்ளலையே, நீ பாவின்னு ஒதுக்கி தள்ளி தானே வேணும். நமக்கு தெய்வம் எப்படி வேணும்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் தள்ளி விட்டு நம்மளை ஏற்றுக்கும்படியான தெய்வம் தான் நமக்கு அவசியம். அழகா நாமஜபம் பண்ணி போயாச்சு. சந்திரபாகா நதி வந்த நடி ஏஜனங்கள் கூட்டம் கூட்டமாக நாமஜபம் பண்ணிட்டு சந்திரபாகாவில் தீர்த்தமாடுற குளிக்கிறார். உடனே இவ்வளோ இறங்குறா சந்திரபாகா. எல்லாரும் பார்த்தா சந்திரபாகாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறா. ஜலத்திற்கு தலையில் அப்படி தெளிச்சுக்கிறா, கை கூப்புறா. நிறைய பேர் வாழ்க்கணும், சந்திரபாகா மாதா எனக்கு விட்டலான் நன்னா தெரியணும், எனக்கு விட்டலான் கிடைக்கணும், உனக்கு நன்னா தெரியும், டெய்லி விட்டலனா நீ விதவிதமாக அனுபவிச்சுருக்காய், நீ எந்த ரூபத்தில் வரான், என்ன வேஷத்தில் வரான். ஆனால் பண்டிகைபுரத்தில் நிச்சயம் விதவிதமான வேஷத்தில் பாண்டவன் அழையிறான், நிறைய வேஷங்கள் அழையிறான். இன்றைக்கி அவன் எந்த வேஷத்தில் எந்த பக்தருக்காக எப்படி அழகும் எனக்கு தெரியா, நான் மாயையில் மயங்கி கிடக்கிறேன், நீ கிருப பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை இவளும் பண்ணான். பாண்டவங்க எனக்கு தெரியாது, ஏதோ நீ அழகன்னு நீ சொன்ன, நான் ஒரு ஆசையில் நான் நீ தெய்வம்லாம் வரல, ஆனால் அழகன்னு வந்தேன், ஆனால் எனக்கு உன்னை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு தெரியலப்பா, நான் உங்ககிட்ட வரேன், என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகா சந்திரபாகாவில் தீர்த்தம் ஆடினான். அழகா நாமஜபம் பண்ணார்கள். நேர பண்டிகைபுரத்துக்குள்ளே நடக்கிறார்கள். சந்திரபாகா நதியிலேருந்து பக்கத்தில் புண்டலீகன் சந்நிதி, இந்த புண்டலீகனே போனாலும் அவரோட சமாதி அங்கே இருக்கு. அங்கே நமஸ்காரம் பண்ணால் சந்திரபாகாவிலேருந்து படி ஏறினார்கள். ஏறி அந்த பாதை பண்டிகைபுரம் போகிற பாதை அப்படி போகிறாங்க. பாண்டுறங்க பசங்களெல்லாம் பன்னிண்டு அங்கே பார்த்தா வாசலில் நாமதேவருடைய வாசல் அப்படின்னு நாமத்வாரம் சொல்றார் இல்லையா முரளிதர சுவாமிஜி. நாமம்னு ரெண்டு அர்த்தம் உண்டு, நாமதேவருடைய துவாரம்னு அர்த்தம் உண்டு. நாமம் நாமம்னா பகவானுடைய நாமம், அதனுடைய துவாரம், துவாரம்னா வாசல்னு ஒரு அர்த்தம் உண்டு. நாமத்வேவ் மகாத்வார் அப்படின்னு சொல்லுவான் பண்டிகைபுரத்தில். அதில் முதல் படி நாமதேவர்னு அபிப்பிராய். ஏன்னா தன்னுடைய கடைசி காலத்தை அந்த சரித்திரம் அப்புறமா சொல்கிறேன். நாமதேவர் அந்த படியில் நின்று அப்படி உத்தரவிட்டுடுற, அதனால் அந்த படி நாமதேவர் படி அப்படின்னே தெரியும். அவ்வளோ அழகாக அவருக்கு என்னடா ஆசைன்னா பண்டிகைபுரம் வரவாள்லாம் என் தலைமையில கால் வச்சு போகணும், அப்போ பாண்டவன் எப்பொழுதுமே என்னை கொண்டாடினு இருப்பான். மகத்பாத ரஜோபிஷேகம் ஜடபரர்கிட்ட ரகுகுணன் சொல்கிறான் இல்லையா, தொண்டர் அடிப்பொடி வேணும், அது பட்டிருந்தனா போதும், இன்னி வரைக்கும் அந்த படியில் நாமதேவர் படி எப்படி படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு குலசேகராக சொல்ல மாதிரி நாமதேவருடைய படியை எல்லாரும் அங்கே சேமிச்சுட்டு நாமதேவரை பிரார்த்தனை பண்ணி சைடில் ஏறுவோம். அந்த படியில் ஏற மாட்டான் நிறைய பேர். நாமதேவர் மேலே எப்படி ஏறுறதுன்னு தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியே போயிடுவார். நம்ம கூட கோவிலெலாம் அந்த முதல் படி தாண்டி தான் போகும், சில பேர் மெதிக்க மாட்டோம். ரொம்ப பெருசாக என்ன பண்ண முடியும், திருக்குறளிலாம் மேலே ஏறுனா தான் போக முடியும், இப்படி லாங் ஜம்ப்லாம் பண்ணவே முடியாது, பண்ண அவ்வளோதான் அப்படியே போக முடியாது திருக்குறளி நம்பியோடு. இவ்வளோ அழகாக அப்படி ஏறியாச்சு. உள்ள போன நிறைய ஜனங்கள் பாண்டங்க பஜனை பண்ணிட்டு இருக்காரு. இவளுக்கு ஒரே சந்தோஷம், என்ன கூட கூப்பிட்டுட்டியப்பா, நான் ஒரு வேசியோட பொண்ணு, அவளுக்கு அதே தான், நான் எவ்வளவு தாழ்ந்தவள், எவ்வளவு மோசமான ஜனங்களோட வாழ்ந்துட்டு இருக்கேன், ஆனால் என் மேலே ஒரு ஆசை வச்சு, நான் ஆசை வச்சு வரல, என் மேலே ஆசை வச்சு நீ என்ன கூப்பிட்ட. இப்போ பண்டிகைபுரம் போகிறோம் அப்படின்னா பாண்டங்கன்னு ஆசை வச்சு நம்மளை கூப்பிட்டுருக்கான். அழகாக அப்படி போகிறா தூரத்துலேருந்து பார்த்தா அழகுன்னா அழகு, சாட்சாத் மன்மத மன்மத சும்மா இருக்க வேண்டியதானே பயர், பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்துட்டான். சாதாரணமாக பார்த்தாலே உசுறு போகிறது எங்களுக்கு எல்லாம். இதில் வேற நீலமேக சுந்தர தேத்யான அப்படின்னு அந்த அபங்கம் ஒன்று உண்டு, சொல்லித்தரேன் அப்புறமா. அப்படி இடுப்பில் கையை வச்சு அந்த பல பழம் அந்த ஸ்டைல் அது மகாராஷ்டிரியன் ஸ்டைல் அது, இடுப்பில் கையை வச்சுட்டு நிறைய மாலையெல்லாம் போட்டுண்டு புண்டலீகனுடைய இந்த பக்திக்காக காதல மகர குண்டாலமெல்லாம் போட்டுண்டு பிரசன்ன வதனமாக சிரிச்சுண்டு சுல் சுலான கேசத்தோட தலையில் கிரீடத்தை வச்சுண்டு வா 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 எட்டி பார்க்குறான். செங்கல் மேலே நின்று எட்டி பார்க்குறான். இப்போ பார்க்குற யார் எட்டி பார்க்குறான்னு பார்த்தா இவனை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இப்போ தனக்கு பின்னாடி யாரோ இருக்காலும் உங்களை பார்க்குறான், உங்களை பார்க்குறான். பக்தர்கள்லாம் பார்த்துட்டா நிறைய பாகவதாரெல்லாம் தெரிஞ்சு போயிடுத்து, யாரோ வசத்தியான ஒரு பக்தை வந்திருக்கா, அதனால தான் அப்படி எட்டி எட்டி பார்க்குறான். செங்கல் மேலே நிற்காம அந்த குழந்தைகள்லாம் அப்படி ஒத்தக்கால் அப்படி குதிகாலில் நிற்கும், இல்லாட்டி இந்த நுனிக்கால் நின்று இப்படி எட்டி பார்க்கும். எல்லாரும் கண்டுபிடிச்சா எல்லாரும் சொன்னான் நீ முன்னாடி போமா, நீ எப்படி சொல்கிறேன்னா நீ தான் இப்போ உனக்காக தான் எட்டி எட்டி பார்த்துட்டுருக்கான் அப்படின்னு விட்டான். உடனே ரொம்ப ஆச்சரியம் அவளுக்கு, பாண்டுறங்கா இந்த காருண்யமே எனக்கு தாங்கலன்னு அழுதுண்டு. பாண்டங்க பஜனை பண்ணிட்டு வந்தா பக்கத்துல வந்து நின்றுட்டா, வாசனை நாற்றத்துழாய் முடி நாராயண் நம்மால் அப்படி சுகந்தமான வாசனை. மாதிரி உள்ளங்க எப்படி இருக்கேன், உன் அழகுக்கு சேருவேணா சேருவேணா அப்படின்னா கையை கூப்பிண்டா. உன் அழகு கால் தூசி அழகு கூட நான் இல்லைடா, நீ என்ன அழகு, பெண்ணா பிறந்தவள் யாரா இருந்தாலும் உங்ககிட்ட காதல் கொள்ளலன்னா தப்புன்னுட்டான், காதல் கொண்டாதான் சரி. என்ன அழகு, என்ன பாடி, என்ன சிக்ஸ் பேக்ஸ்லாம் சொல்றாள் குழந்தைகள், அப்படி பாண்டாங்க சிக்ஸ் பேக்ஸ் ஆகலாம்னா அழகன், இந்த தோல் கண்டார் தோளே கண்டார், இடுப்புல கை வச்சு நிக்கிற அழகம் பார்க்கிற அழகம், அந்த கண்ணில் அப்படி குறு குறு குறுன்னு இந்த தீராத விளையாட்டு பிள்ளையுடைய அந்த குறும்பெல்லாம் கண்ட அப்படியே இருக்கு, அப்படியே பாத்தா பாண்டகன் இப்படி 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 பக்கத் பக்கத் வேற பேருக்கோ பக்கத் என்னோட திருவடி இப்படி 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 அப்படின்ற இவன் பார்க்குற தொடலாமா அப்படின்னா, தொடரி நீ தொடர்ந்து என் கால் ரொம்ப நேரமாக ஏங்கிட்டு இருக்கு, இப்போ அப்படி காலை காட்டுறான், நீ தொட, நீ உன்னுடைய உன்னுடைய ஸ்பரிசத்துக்காக என் கால் துடிக்கிறதுன்றான். துடிக்கிறதா, இந்த தேசியுடைய பெண் தொடர்றதுக்கு துடிக்கிறதா, ஓ தவோ அப்படின்னு சொன்ன பக்கத்துல போறான், இந்த கால் இப்படி ஆடுறான், அப்படி விரல் அப்படி இப்படி ஆடுறான், சொல்றே விட பாரு எப்படி இருக்கு விரல் கட்ட வரலன்னா இருக்கா அப்படி இப்படின்றான். இவளுக்கு உசுரே போயிடும் போல அடுத்து பக்கத்துல இருக்க ஒரு பக்தியை பிடிச்சா அவர் கேட்ட என்ன சொன்னான், நீங்க சொன்னது வாசம் உசுறு போயிடும் போல இருக்க, உசுறு போக வேண்டாம், நான் இருந்து பாண்டங்க நான் அனுபவிக்கணும் அப்படின்னு அனுபவிக்கிறான், உன்னை கொடுக்குறேன் எடுத்துக்கோ அப்படின்ட்டான். போய் பிரபுவுடைய முதல்ல நகத்தை தொட்டு பார்த்தான், என்னமோ பண்ணிட்டு என்ன விரல்லாம் அப்படி தொட்டு பார்த்தான். முதல் தடவையா இள வயசுல ஒரு ஆண் சுகம், ஒரு ஆணை தொடறான், புவன சுந்தரன் அழகன் அப்படி பாதத்தை பிடிச்சா விட்டலனை பிடி அப்படின்னு யாரோ சொன்னா டக்குன்னு அப்படி பிடிச்சுட்டான். உடனே பகவான் திருவடியை கட்டிண்டா அழுதான், உடனே அப்படி பரவல் அடைஞ்சான்னு கதையை முடிச்சிடப்படாது, நீங்க நான் சொல்ற வரைக்கும் கதையை நீங்க முடிக்கப்படாது, இனிமேல் தான் கதையே ஆரம்பம் மீதி நாளைக்கு விட்டலன்னா அவர் பிடிச்சுட்டா எனக்கு தெரியும், உடனே முடிஞ்சு கரெக்டா கதையை முடிச்சுட்டா, அவ வந்தா சாமி பட்டு மோசத்தை கடந்தாரு அநியாய, நீங்க திரைக்கதை வசம் எல்லாம் எழுதவே வேண்டாம், நாங்க சொல்றதை மட்டும் சமத்தா கேட்டுண்டு அனுபவிங்க, அதுதான் எப்படி அந்த காணவ பாத்திரம் விட்டலனை பிடிச்சாலோ அது போல நீங்களும் ராத்திரி விட்டலனை பிடிங்கோ, நாளைக்கு அவன் எப்படி எல்லாம் அனுபவிச்சான்னு முடியல, காணோ பாத்திரா கதை நாளைக்கு தான் முடியும். அதாவது கிருஷ்ணன் பெரிய பக்தர்கள் நீங்க கேட்டிருப்பீள், கேட்காத பக்தர்களை பத்தி சொல்லலாம், எனக்கு தெரியாது விட்டலான் யார் யார் எந்தெந்த பக்தர்களுடைய கதையை நான் சொன்ன ஆசைப்படுறானோ அந்த கதைகள்லாம் சொல்லுவோம் அனுபவி. ராதே கிருஷ்ணா, ரெண்டு நிமிஷம் அவருக்கு பேசணுமா, ஒன்னும் இந்த விஷயத்த நானே சொல்லிடுறேன், எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள், இதுக்குதான் தானே அதை தாண்டி ஒரு விஷயம் பரவாயில்ல வேண்டாம், பகவானோட கிருப்பையினால இந்த சரீரத்துக்கு இன்னைக்கு பிறந்தான், வயசெல்லாம் தைரியமா சொல்லணும் கவலையே வேண்டாம் உங்களுக்கு, இவருக்கு என்ன வயசு யோசிக்கவே வேண்டாம், 1975 பிறந்தேன், இதுக்கு அப்புறம் நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க, உங்க கணக்கு எப்படி நான் பாக்குறேன், 40 அடி எடுத்து வச்சாச்சு, அது நான் சரியா இந்த மாதிரி விஷயத்து போதெல்லாம் நான் கரெக்டாக எனக்கு தெரியாமலேயே திருமந்த நகர் வந்து சிக்கிடுறேன் உங்ககிட்ட, கூடுமான வரைக்கும் தப்பிச்சுடுவேன், அது என்னமோ தெரியல, எதான ஒரு விஷயம்னா கரெக்டாக உங்களுடைய அன்பு வலையில சிக்கும்படியா பகவான் கொண்டு வந்து வச்சுடுறேன், அது அது உங்களுடைய அன்பினுடைய பலம், அதுதான் சொல்றதுக்கு மெயினா பகவானுடைய கிருப்பையில பகவான் என்ன வச்சிருக்கான், பகவத் விஷயம் சொல்றதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்கான், ஒரு ஊரா பகவத் விஷயம் சொல்லியிருந்திருக்கேன், இதே காலம் நடந்தா போதும் வேற ஒன்றும் பெருசா இதெல்லாம் கிடையாது, 40 தொட்டாச்சு, அதனால இதில் டீன் ஏஜ் இள வயசுலாம் தாண்டி அறக்கிழத்துக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கும், அப்பாடான ஒரு சந்தோஷம், எனக்கு கொஞ்சம் வயசாக வயசாக சொன்னால் கேட்பாள் அப்படின்னு நினைப்பேன், முன்னாடி நான் சின்ன பையன் என்னது சொல்றது இவருக்கு பாட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு, இப்போ அவர் 40 வயசு ஆகிட்டாங்க அப்போ கேட்கலாம், ஆனால் இன்னொன்று உண்டு, 40 மேலே தான் நாய் கொண்டு வா, அது வேற ஒன்று உண்டு, 40 ஆயிடுச்சா இனிமேல் கொஞ்சம் கற்று வா பண்ணு வா அப்படின்னா, இது எப்படியோ டெய்லி பகவத் விஷயம் 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன், அது நினைச்சா அதிசயமா இருக்கு, இப்படிதான் நினைக்கும் எதிர்பார்க்கவே இல்லை, கிட்டத்தட்ட 1993 நான் குருஜியமாக பார்த்தேன், அப்போத்துலேருந்து ஒரு 21 வருஷங்கள் கிட்டத்தட்ட நிஜமாவே திரும்பி பார்த்தா அதிசயமா இருக்கு, வருஷங்கள் ஓட 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 சரியா, நீங்க எல்லாரும் பிறந்தாலும் கேட்ட நான் சொல்லுவேன், குருஜியமாக பார்த்தனிதான் நான் முதல் புதுசாக பிறந்தேன், அது வரைக்கும் உடம்பு தான் பிறந்தேன், நான் என்னைக்கு பிறந்தேன் அப்படின்னா என் குருஜி அம்மா பார்த்து சரியா வயசு இப்போ 20 தான், அப்போ 40 இல்லை 20 தான், இள வயசு தான், விட்டுருவோமான்னு நாங்கள் எங்கள் வயசுக்கு அப்படி பகவத் அனுபவங்கள் எல்லாரும் கூடி இருந்து கொள்ளணும். அதானப்பா அவ்வளவுதானே, இன்னும் ரெண்டு விஷயம் இருக்க விடமாட்டேங்கிறவர். அரே சமேஷோட யாருக்கு மைக் இருக்கா? இதான் இருக்குமா? பரவாயில்ல, நிறைய சொல்லுப்பா.
ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, கிருஷ்ணா ராதே.
இது ஆங்கில பிறந்த தேதி இல்ல, என்னுடைய நட்சத்திரம் அதுதான். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுகோம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவனஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கி. ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. இந்த பாரத் மாதா கீ ஜெய் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எனக்கு வருமானே சந்தேகமா இருந்தது. ஆனால் சின்ன வயசுல, ரெண்டு வயசோ மூணு வயசோ, தூளிலேருந்து குதிச்சு இந்த சப்பாத்தி மனை இருக்கேன் அதில் போய் நாக்கை தீ வச்சு தேய்ச்சி நாக்கு அறுத்து தொங்கின்னு இருக்கேன். அவசர அவசரமாக நான் ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி என்னை தூக்கி மனை எங்கள் மாமா மயக்கம் போட்டு விடுது. நான் போனேன் நாக்கு பிடிச்சி விழுந்து. எங்கள் அம்மா அப்போ சுந்தரகாண்டம் வாசிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியாது சொல்ல கேள்வி. அப்போ அவங்க வேண்டாத தெய்வமே கிடையாது, என் பிள்ளை பேசுவானா பேசுவானா அம்மா சொல்லுவானா அப்படின்னாங்க. அன்னைக்கு கூட எங்கள் பாட்டி மாமாலாம் பார்த்தேன், அன்னைக்கு பேசுவியா பேசுவியான்னு நாங்கள் பட்ட பாடு. இன்னைக்கு நீ பேசி படிச்சுட்டு இருக்க எல்லாரையும் அப்படின்னு, அன்னைக்கு பேச மாட்டியான்னு நாங்கள் பட்டோம், இன்னைக்கு நீ பேசி படுத்திருந்துக்கடா பயவே அப்படின்னு. அதாவது இல்லை, அதனால தான் அன்னைக்கு நாங்கள் பாட்டி கூட சொன்னேன், அன்னைக்கு நாக்க வெட்டது நீங்கள் உபன்யாசம் பண்ணுறதுக்காக தான்டா பொருளுக்கு நிஜமாக. அந்த நாக்கு அப்படியே இருந்திருந்துன்னா அப்படி பேசியிருப்பேனா தெரியாது. எல்லாமே என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் சமர்ப்பணம், என்னுடைய குருஜியம்மாவுக்கு சமர்ப்பணம். இன்னைக்கு இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கேன்னா என் தாயும் தந்தையும் என்னுடைய குருஜி அம்மாவும் அன்பு பக்த ஜனங்களுடைய அன்பும் தான் தான். வேற ஒன்றுமே என்னுடைய மூலதனம் எதுவுமே கிடையாது. ராமானு சக்கரபை பகவானுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அன்பு, தாய் தந்தையுடைய ஆசீர்வாதம், குருஜி அம்மாவுடைய உண்மையான கருணை, இதெல்லாம் தான் இன்னைக்கு நீங்கள் உட்கார வச்சிருக்கு. எல்லாரும் கூடி இருந்து கொள்வோம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ஹிந்து மாதா கீ. லோகா சமஸ்தா சுகினா பவந்து. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ. ஜெய் ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ. ஜெய் போலோ பாகம் பிரியாள் சமேத ஸ்ரீ சங்கர ராமேஸ்வர மூர்த்தி கீ. ஜெய் போலோ ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்டபதி சுவாமி கீ. விடுவேல் முருகனுக்கு. ஜெய் போலோ வீரதீர சூராசனேய சுவாமி கீ. குண்டலீக வரதா ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. இந்த முக்கியமான விஷயம் அப்படி என்ன சொன்னேன், இந்த பித்தளனும் இந்த சந்த் ஞானதேவரும் ஆலந்திலேருந்தே வந்தவர்கள். அந்த மாதிரி இந்த பாண்டரங்கனும் இந்த ருக்குமாயும் பண்டரீபுரத்தில் நாங்கள் போயிருந்தோம், அப்போ எங்களோட வந்தவாவா ரெண்டு பேர். இல்லாதபடி இந்த எனக்கு பர்த்டே கிஃப்ட் பத்மநாபர் கொடுத்துட்டார். என் பத்மநாபர் இது அவருக்கு சாத்தின வேஷ்டி, இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய கரையெல்லாம் இருக்கும். ரெண்டு நாள் அதை போட்டுட்டு அதை கசக்கி படாத பாடுபடுத்தி எனக்கு கொடுத்துருக்காரு. இதையும் அங்கே வைக்கணும், எல்லாரும் தொட்டு சேவிச்சுப்போங்க. பத்மநாபனுடைய பலமாக நீங்கள் இதெல்லாம் கட்டிக்கணும்னு இருந்தேன். சரி, நீங்கள்லாம் சுற்ற அனுபவிக்கணுன்றதுக்காக அப்படியே கொண்டு வந்திருக்கேன் நான். அதில் பார்த்தேன்னா நிறைய சந்தனக்கரை பூக்கரை எல்லாம் இருக்கும். ரெண்டு நாள் பத்மநாபன் திருமேனியோடு உரசி உரசி உரசி. ஏற்கனவே என்கிட்ட ஒரு பத்மநாபர் வேஷ்டி உண்டு, கண்ணை கருப்பு, அதில் போடாத உஜாலா கிடையாது, போடாத வேனிஷ் கிடையாது, இன்னி வரைக்கும் அந்த கருப்பு போகவே இல்லை. அப்பதான் எப்படி இந்த கருப்புக்கு எவ்வளவு பலம் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி இது இதெல்லாம் தொட்டு சேவிக்கலாம், நீதி விஷயங்கள் அனுபவிக்கலாம். டெய்லி 7-9 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த விட்டலனை பிடி இறுக்கி பிடிக்கணும், அனுபவிக்கணும். ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன்.